கடவுள் இன்னைக்கும் அற்புதங்களை செய்கிறார். ஒரு விதத்தில் கடவுள் பலேற்பாடில் நம்ம பார்க்குற பிரம்மாண்டமான அற்புதங்களை விட அதிசயமான அற்புதங்களை இந்த நாள் வரைக்கும் அவர் செய்கிறார். பிரச்சனை என்னன்னா, நம்மெல்லாம் உடனடியாக இன்ஸ்டன்ட் உடனடியாக பார்க்கணும், உடனடியாக காணணுன்ற ஒரு ஆத்திரம் அவசரத்தில் இருக்கிற மக்கள், அந்த மனநிலைமையில் இருக்கிற மக்கள், நமக்கு ஒரு அற்புதம்னா என்ன, திடீர்னு கண்ணுக்கு புலப்படுற மாதிரி இடி மின்னல் மாதிரி அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கணும், அதுக்கு பேர் தான் நம்ம அற்புதம்ன்றோம். ஆனால் கடவுள் செய்கிற பிரம்மாண்டமான நிரந்தர அற்புதங்கள் அப்படி இருக்கிறது இல்லை. பாருங்கள், கடவுள் செய்கிற அற்புதங்கள் பல நேரங்களில் அப்படி இருக்கிறது இல்லை, நம்ம கணக்கு ஈஸியாக புலப்படுறது இல்லை. நான் என் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் பார்க்குறேன், என் வாழ்க்கையில் பார்க்குறேன், நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை நினச்சி பார்க்கலாம். நமக்குள்ள ஒரு பிரம்மாண்டமாக உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசய அற்புதம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனாக பார்த்தோன்னா, இப்போ என்னை வச்சு பார்த்தோன்னா, யாராவது பொறுமையோடு என்னை அங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தாங்கன்னா, என் வாழ்க்கையை நான் அப்போ எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருந்தேன்னா, அவங்க என்ன முடிவுக்கு வருவாங்க, இது வேற ஆள், அந்த ஆளே கிடையாது, இவர் கம்ப்ளீட்டாக வேறு ஆள், கம்ப்ளீட்டாக வேறு இது. ஏன், என்ன ஆச்சு, 25 வருஷமாக கடவுள் செய்து வருகிற அற்புதத்தின் விளைவு நம்ம உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. அது பிரம்மாண்டம், ஆனால் ஒரு அற்புதம், இது பெரிய அற்புதங்க, அண்ட சராசரத்திலேயே மிகப்பெரிய அற்புதம் அதுதான். ஏன்னா கடவுள் வந்து ஒரு மனுஷனையே உள்ளுக்குள்ள அதை மாத்துறாருன்னா, ஒரு மனுஷனுடைய கையை புதுசாக வர வைக்கிறத விட, காலு பெருசாக வர வைக்கிறத விட, ஏன் நான் செத்து போய் என்னை திருப்பி உயிரோடு எழுப்பியிருந்தாலும் அந்த உயிரோடு எழுந்த உடம்பு அதே உடம்பு தான், செத்து போன. ஆனால் உள்ளுக்குள்ள பாவத்தில் சீர்கெட்டு போன, முற்றுமொழியா எல்லாம் எந்த நன்மையும் இல்லாத என்ன போய் உள்ளுக்குள்ள மறுஜென்மம் கொடுத்து ஒரு புது ஆளா ஆக்கி, நான் எதெல்லாம் விரும்பினோ அதை வெறுக்கும்படி, எந்த பாவத்தை விரும்பினோ அதை வெறுக்கும்படி, எந்த சுத்தத்தை நான் வெறுத்தனோ அதை விரும்பும்படி நமக்குள்ள ஒரு அற்புதம் நடக்குதுன்னா, அதை விட பெரிய அற்புதம் இந்த யூனிவர்சல் மிரக்கிள் உனக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நடக்குதுங்க, பெரிய அற்புதம். அதை பார்க்க நம்ம கற்றுக்கிட்டோன்னா வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் தெரியுமா. அநேக நேரத்தில் அதை பார்க்கறதில்ல, நமக்கும் பொறுமை இருக்குல்ல, திடீர்னு ஒன்று செஞ்சிடணும், இடிமின்னல் மாதிரி வந்துடணும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு அற்புத அதிசய நித்திய அற்புதம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தேவ பிள்ளையாக நடந்துக்கிட்டு இருக்குங்க, ரொம்ப அதிசயம். ஆனால் அநேக பேருக்கு அது தெரியாது, கண் இமைக்கும் நேரத்தில் நடக்கிற மாதிரி நடக்கிறதில்ல. ஆனால் அது மகா பெரிய ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயம் கடவுள் நமக்குள்ள செய்திருக்கிறாரு. இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா, அந்த அற்புத வல்லமை இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கோம், இன்னும் இந்த வேலை முடியல, இன்னும் போயிட்டே இருக்குது அந்த மாற்றங்கள். நான் எப்படி எப்படிலாம் மாறப்போகிறோன்னு தெரியல, இன்னும் மாறப்போகிறோம், அதை உணர்றது இல்லை. அதனாலேயும் நம்ம அநேக நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை, எல்லாம் வேலை முடிஞ்ச மாதிரி, நான் ஏன் அப்படி இல்லை, நான் ஏன் இப்படி இல்லை, இன்னும் ஒரு வேலை முடிக்கல, கொஞ்சம் பொறுமையாயிரு, இன்னும் அற்புதம் நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்குள்ள, இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. பாருங்களேன், சில நேரங்களில் அதை நினச்சி பார்த்தோன்னா ஆனந்தம், அதை கவனிக்க பார்க்க கற்றுக்கிறதுல வர ஆனந்தம் பெருசு. நீங்கள் பார்க்குறீங்களா, நான் கொஞ்சம் நான் வருஷங்களுக்கு முன்னாடி என்னை பற்றி யாராவது அநியாயமாக தப்பாக ஒன்று சொல்லிட்டாங்கன்னா போதும், தனியாக உட்காந்து அழுவ கூட செய்வேன், அழுது கூட இருந்திருக்கேன், இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, தூக்கம் கூட வராது எனக்கு, வேதனைனா வேதனை, நான் என்ன ஒரு யூஸ்லெஸ் ஆளுன்ட்டாங்களே, அப்படின்ட்டாங்களே, எப்படின்ட்டாங்களே, ரொம்ப வருத்தப்படுவேன். தூக்கம் ரெண்டு மூணு நாள் அதை நினச்சிக்கிட்டே சோர்புல ஒரு வாரம் முழுகி இருப்பேன். ஆனால் இப்போ பார்த்தேன், போன வாரம் எனக்கு ஒரு மாதிரி நான் தப்பாக என்னென்னவோ அவங்களா நினச்சிக்கிட்டு சொன்னாங்க, அவங்களுக்கு மூடு சரியில்லை, அதனால என்னென்னவோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா, ஏன் தெரியுமா சந்தோஷம், ஹே எனக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது இவங்க இப்படி சொன்னாலும், எனக்கு ஒன்றுமே ஆயிட்டு இல்லையே இவங்க இப்படி பேசினாலும், அப்படி இல்லையே நான், என்ன ஆச்சு எனக்குள்ள அந்த அற்புத வேலை, அதை பார்க்குறோமா, அதை பார்த்தாவே என்ன ஆனந்தம் தெரியுமா. இன்றைக்கி நம்ம படிக்கிற நிருபம், சந்தோஷத்தின் நிருபத்தில் பவுல் அதை பார்த்து ஆனந்தப்படுற, அதை முற்றுமுழியமாக பார்க்கும்படிக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சந்தோஷத்தின் ரகசியங்களை படித்து வருகிறோம். மிகவும் சோர்வான நிலையில் இந்த மனுஷனுக்கு எங்கே வந்துச்சு சந்தோஷம், கைதிகளுக்கு மத்தியில் ஜெயிலில் கட்டப்பட்டு இருளான் நிலையில், சோர்வான நிலையில், தன்னை பத்தி தான் ஏற்படுத்தின சபைகள் எல்லாம் கள்ளப்போதகர்கள் போய் பவுல் ஒரு போலி கள்ளப்போதகம், போலி அப்போஸ்தலன், அதனால தான் ஆண்டவர் அவர் தண்டிச்சு ஜெயிலில் போட்டிருக்கிறார் பாருங்கன்னு சொல்லி அவரை பத்தி தப்பா சொல்லி கொடுத்து தப்பான போதகங்களை பரப்பிக்கிட்டு இருக்கும் போது இவருக்கு மனசு எவ்வளவு தளர்ந்திருக்கணும், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கணும். அப்பேற்பட்ட யோவான் தானாவே பரிசுத்தாவினால் கர்ப்பத்தில் நிறையப்பட்ட அவர் ஏறோதாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டார். அவருக்கு என்ன ஆச்சு? சோர்ந்து போயிட்டார். வரப்போற ஒரு நீர்தானான்ற கேள்வியே வந்துருச்சு. அவர் சோர்ந்து போயிட்டார் யோவான் தானாவே. ஆனா இங்க ஒரு மனுஷன் அதிசயமாக, இது ஒரு அற்புதம். பவுல வந்து ஒரு சவுலாக ஜெயில போட்டிருந்தானா, அவ்வளவுதான், ஜெயில ரெண்டு ஆக்கியிருப்பாரு. ஆனா இப்படி ஜெயில போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் இது பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க. அதிசய அற்புத விதமா மனுஷன் சந்தோஷத்துல கொண்டாடுறாரு. தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து போய் அவர் மூளை இந்த காரியங்களை யோசிக்கல, எல்லாம் கழுகு மாதிரி வானங்களுக்கு ஏறி போய் மிகப்பெரிய சத்தியங்களை ஆராய்ந்து எழுதுது நிருபங்களா. அவர் மூளை கழுகு மாதிரி மேல போகுது, அவருடைய இருதயம் வெடிஞ்சு ஒரு டிராம் வெடிகிற மாதிரி தண்ணீரா சந்தோஷத்தின் ஆறு ஓடுது. காலா காலத்துக்கு ஓடும்படிக்கு ஓடுது. என்ன அதிசயம்! அந்த அதிசய மனிதனை பார்க்கும்படி நம்மளும் ஒரு ஒளிஞ்சுக்கிட்டு ஜெயில போய் ஒரு திரைக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு என்னப்பா இவருக்கு இவ்வளோ சந்தோஷம்னு இவருடைய ரகசியங்களை கற்றுக்கொள்ள நாம் வந்திருக்கிறோம். பவுலுக்கு முகத்தில் பார்த்தா ஆனந்தம் குதிக்கிறாரு. ஜெயிலில் போய் டான்ஸ் ஆடி பாட் பாடிக்கிட்டு இருக்கிறார். நம்ம வெளியிலேருந்தே பண்ண போறது ஆனந்தம்னா ஆனந்தம். அவருக்கு என்ன ரகசியம்? இது வரைக்கும் நாலு ரகசியங்களை நம்ம அவர்கிட்ட பார்த்து படிச்சிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து படிக்கணும், அதை ஞாபகப்படுத்திக்கணும். நீங்கள் என்றைக்காவது சோர்வாக எழுந்திருக்கிறீங்களா, இந்த நாலு காரியத்தை யோசிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு சந்தோஷம் வரும். இன்னைக்கு உங்கள் முகத்தில் சந்தோஷம் இல்லை, அதனால உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்ன நாலு காரியம்? சந்தோஷத்தின் ரகசியம் என்னங்க? முதல் அடிப்படை என்ன தெரியுமா? நன்றியுள்ள இருதயத்தை நம்ம வளர்த்துக்க கற்றுக்கணும். நம்ம இயற்கையாகவே அப்படி இல்லை. நம்ம சந்தோஷமாக இல்லாததுக்கு ஒரே காரணம், இன்னைக்கு காலையில் நீங்கள் சந்தோஷமாக ஆராதனை வராததுக்கு ஒரே காரணம், நன்றி உள்ள இருதயம் இல்லை. உங்களுக்கு இருக்கிற காரியங்களை குறித்து நன்றி இல்லை. நன்றி இல்லாத இருதயம் இருக்கும்போது எவ்வளோ நமக்கு கிடைச்சாலும் உலகத்தில் என்ன சாதித்தாலும் சந்தோஷன்றது வராது. உங்களுக்கு காரியங்கள் இல்லைன்றதுனால இல்லை, உங்கள் இருதயத்துக்கு நன்றி கற்றுக் கொடுக்கல, நீங்கள் நன்றியாக இருக்கிறதுக்கு பழகலை. நன்றி, அதனால தான் அந்த ஜெயிலில் இருந்தாலும் அவர் ஆரம்பிக்கும் போதே முதல் வார்த்தை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று வருகிறது. பாருங்களேன், அவர் ஸ்தோத்திரம், நான் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ரெண்டாவது ரகசியம் என்னங்க? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், என்ன இழப்பு இழந்தாலும், எவ்வளோதான் நம்மக்கிட்ட செலவாகி போய் சொத்து போயிடுச்சு, அதை போயிடுச்சு, உறவு போயிடுச்சு, நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலையும் என் உறவை விட, என் வசதிகளை விட, என் சுகத்தை விட, சுகம் கூட இந்த உலகத்தில் போயிடும், என்னை விட்டு எடுபடாத ஒரே பங்கு கர்த்தருடைய பிரசன்னம், என் தேவனுடைய பிரசன்னம், என்னை விட்டு போகாத என் சொத்து அவர், என்னுடைய சொத்து. அதை நம்ம ஆழமாக, பவுல் ஆழமாக உணர்ந்திருக்கிறார். என்னுடைய நித்திய சொத்து பங்கு என் தேவன் அப்படின்றதுனால தன்னுடைய மனசாட்சியை எந்த விதத்திலையும் கரப்படுத்திக்காம எப்பொழுதும் கடவுளுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற மனுஷனாக இருக்கிறதுனால தான் அவர் சந்தோஷம் மாறவே மாட்டேன். அவர் சந்தோஷம், சந்தோஷன்றது சூழ்நிலைனால இல்லைங்க, சந்தோஷம்ன்றது நம்ம கடவுளுடைய பிரசன்னத்தை எந்த அளவுக்கு அனுபவிக்கிறோம், எந்த அளவுக்கு அதை மதிக்கிறோம், அதுக்காக நம்மளை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோம், அதை பொறுத்து தான் சந்தோஷம் இருக்கு. எந்த அளவுக்கு கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு அவசியம். ஏன் சங்கீதக்காரன் 16:11 உம்முடைய சமூகத்திலேயே பரிபூர்ண ஆனந்தம் பேரின்பம் உண்டு. சூழ்நிலையில இல்லை, ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு கடவுளுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறான் அந்த அளவுக்கு அவன் சந்தோஷமா இருப்பான். இருக்குதோ இல்லையோ, இவர் கடவுளுடைய பிரசன்னத்தை அவர் அனுபவிக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல எது மேலேயோ நம்ம மனசு வச்சா அது மாறிப்போவோம். என் சுகம் ஒருவனால போயிடலாம், இருக்கலாம், பணம் இருக்கலாம் போயிடலாம், உறவுகள் இருக்கலாம் போயிடலாம், ஆனா என்னை விட்டு எடுபடாத ஒரே என் தேவன், அவர் பிரசன்னம் தான் எனக்கு முக்கியம். அவர் பிரசன்னத்திலேயே திகழ்ந்து இருப்பதனால் அவர் சந்தோஷம் மாற மாட்டேன், சந்தோஷமா இருக்கிறார் என் தேவன் அப்படின்றாரு. அடுத்ததாக மூணாவது ரகசியம் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் கேடுறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இன்னைக்கு உம்மனு சிடுமூஞ்சா சில பேர் நீங்க உட்கார்ந்துருக்கலாம். ஒருவேளை ஏன் காரணம்? மத்தவங்களை பத்தி நம்ம மனசுல இருக்கிற தப்பான எண்ணம், அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, தெரிந்தவே இல்லை. இவங்க எப்படி, அவங்க அப்படி, இவங்க எப்படின்றதுனால தான், அவங்கள பற்றி நினைக்கிறதுனால தான் நமக்கு சந்தோஷம் போயிருது. பவுல் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை நினைக்கும், உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மையான சந்தோஷத்துக்கு மனிதர்களுக்கு மத்தியில் வாழத்தான் போகிறோம். நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, இவங்க தான் உங்கள் வைஃப், இவங்க தான் உங்கள் ஹஸ்பண்டு, இவங்க தான் உங்கள் பிள்ளைங்க. நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லை, இதான் உங்கள் பாஸு. அதனால் அவங்கள பற்றி தப்பு தப்பான்னு நினைக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஆகப்போதா? அவங்க நல்லா சந்தோஷமாக தான் இருப்பாங்க. உங்கள் சந்தோஷம் தான் கிடப்போது, அவங்கள பற்றி கோபமாக மனசில் தான் பழி வாங்குறேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை, உங்கள் சந்தோஷம் தான் கிடப்போது. அதனால் அவங்கள பற்றி நல்லதான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, சந்தோஷமாக நடந்துக்குவீங்க. அதனால் நல்லா நடக்கும்போது ஒருவேளை அவங்க திருந்தலாம். தப்பு தப்பா அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு ஆத்திரப்பட்டுக்கிட்டு, அது சின்ன வயசுலேருந்தே நமக்கு பிறந்தது, கூடவே பிறந்தது, அதை நம்ம மாற்றிக்க பார்க்கணும். அவங்கள பற்றி தப்பாக நினைக்கும் போது டிலீட், ஹால்ட், டிலீட் பட்டன். மொபைலில் எப்படி டிலீட் பண்ணுறீங்க வேணானா வீடியோன்னு, அந்த மாதிரி உடனே டிலீட், ஸ்டாப். இது தப்பாக நினைக்கிறிய, நோனோ இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவங்க எவ்வளோ நல்லது உனக்கு செஞ்சுருக்கிறாங்க, அவங்களால உனக்கு எவ்வளோ நன்மை இருக்குது, அதை யோசிச்சுப்பார். அவங்கள பற்றி நல்லது நல்லதாக யோசித்து மைண்டில் மற்றவங்கள பற்றி நல்ல எண்ணங்களை வச்சு மற்றதை மறக்க கற்றுக்கிட்டோன்னா மனசு நல்லா சந்தோஷமாக இருக்கும். யாரை பற்றி நினச்சாலும் சந்தோஷம். அந்த மாதிரி மைண்ட், பியூர் மைண்டை வச்சுக்க பார்க்கணுங்க. பரிசுத்தாவினால் ஏற்படுகிற சந்தோஷம் பவுலுக்கு ஏன் இவ்வளோ நிறைஞ்சிருக்கு? அவர் இருதயம் ஸ்டோர் வந்து அன்பில் மற்றவங்கள பார்க்கறதுனால அவங்க செஞ்சதெல்லாம் தவறுங்கள்லாம் மன்னித்து அவங்க செஞ்சதை நல்லதை ஒண்டி பிடிச்சி மனசில் வச்சிருக்கிற. அதனால தான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கடைசியாக கிறிஸ்துவுடைய அன்பில் அவர் மனசு நிறைஞ்சி மற்றவங்களுக்காக ஜபிக்கிறது. பரிசுத்தாவினால் ஏற்படுகிற சந்தோஷம் நமக்கு வேணுமா? எந்த சூழ்நிலையும் நம்மளால் எடுக்கப்படாத சந்தோஷம் நமக்கு வேணுமா? நம்ம சந்தோஷம் பெருகணுமா? மற்றவங்களுக்காக ஜபிக்க கற்றுக்காங்க. வாழ்க்கையில் மற்றவங்கள நினைக்கிறதே இல்லை, அதனால தான் சந்தோஷம் இல்லை. யோசிச்சு பாருங்களேன், மற்றவர்களுடைய நன்மைகளை நினச்சி பார்க்கும்போது அவங்க செய்கிற மிகப்பெரிய ஊழியம் அவங்களுக்காக பரிந்து பேசுறது இல்லைங்களா? இப்போது ஆஷா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாப்புல நம்மளாம் யாரும் உள்ளே கூட விட மாட்டாங்க இல்லைங்களா? நம்ம யாரும் கூட இருக்க முடியல. ஆஷாக்காக ஜெபம் பண்ணுறது இல்லைங்களா? ஆண்டவர் சுகபத்திரமாக அந்த பிள்ளைய வெளியே கொண்டு வரணும், பிள்ளைகளை கொண்டு வரணும்னு நம்ம அந்த மாதிரி மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது, அங்கே தான் சொல்கிற 4வது வசனத்தில், நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுற பழக்கம் நமக்கு வரும்போது நம்முடைய சந்தோஷம் பெருகி போகும். ஏன்னா நான் ஜெபம் பண்ணுறேன் அவங்களுக்காக, அவங்களுக்காக இவங்களுக்கு எல்லாருக்கும் என் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுத்தாருன்னா எத்தனை சந்தோஷங்கள் என் வாழ்க்கையில். யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய உதயமே சுருங்கி இருக்கிறதுக்கு எந்த என் குடும்பம் அதுக்காகத்தான் ஜெபம். மற்றவங்கள நினைக்கிறதே இல்லை, மற்றவங்க வாழ்க்கையில் ஈடுபட்டு அவங்களுடைய தேவைகள் அதெல்லாம் தெரிஞ்சு அதுக்காக ஜெபம் பண்ணும்போது சந்தோஷம் நிறையுது, இருதயம் பெருகுது. நம்ம கெப்பாசிட்டி, இருதயம் எவ்வளோ எவ்வளோ பெருகுதோ அந்தளவுக்கு நம்ம சந்தோஷம் பெருகுது. அதான் பவுலுக்கு இருந்துச்சு பரிசுத்தாவினால். ரொம்ப கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் தான் இதெல்லாம் அனுபவிக்கிறது, அது உண்மை. 4 ரகசியங்களை பார்க்குறோம். நன்றி, கடவுளுடைய பிரசன்னம், நல்ல ஞாபகங்கள், மற்றவங்களை பற்றி மற்றவங்களுக்காக ஜபிக்கிறது. இந்த சந்தோஷத்தின் ரகசியத்தை கண்டுபிடிக்கிற பயணத்தில் இன்னும் தொடருவோம். பவுல் அப்போஸ்தலரே, உங்களுக்கு இன்னும் என்ன சந்தோஷம், இன்னும் கொஞ்சம் கற்றுக் கொடுங்க எங்களுக்கு அப்படின்னா, பவுல் ஜெயிலில் நிரம்பி அவர் அவருடைய 5வது ரகசியம் அவர் என்ன சொல்கிறாரு, 3வது வசனத்தில் தமிழில் பார்க்கலாம். 3வது வசனத்தில் அவர் இன்னொரு ரகசியத்தை சொல்கிறாரு, படிங்க 3வது வசனம்.
சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியினால்.
5வது ரகசியம் பவுலுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு காரணம் ஐக்கியத்தின் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். The joy of fellowship, உடன்பட்டவர் ஆனபடியினால். தமிழில் அந்த வார்த்தை வருது, உடன்பட்ட ஆனபடியினால். இங்கிலீஷில் ஃபெலோஷிப், நீங்கள் ஐக்கியப்பட்டபடியினால், நீங்கள் இதில் பங்கு பெற்றபடியினால், அதான் வார்த்தை. நீங்கள் இதில் ஐக்கியமாக இருந்தீங்க, நீங்கள் இதில் பங்கு பெற்றீங்க. ஐக்கியன்ற ஒரு வார்த்தை கொய்னோனியான்ற கிரேக்க வார்த்தையில், அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒருத்தரோடு நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகி அவங்க யோசிக்கிற மாதிரியே நம்மளும் யோசிக்கிறோம். அவங்களுடைய குறிக்கோள் தான் நம்முடைய குறிக்கோள், அவங்களுடைய ஆசை தான் நம்முடைய ஆசைன்னு ஒன்றா அவர்களோடு கூடி, அவர்களோடு அவங்க செய்கிற காரியங்களில் ஒரு ஐக்கியமாக இருக்கிறது, ஒரு உறவாக இருக்கிறது, ஒரு பார்ட்டிசிபேஷன், ஒரு பார்ட்டிசிபேஷன் அப்படின்னுவாங்க இல்லைங்களா. அந்த அளவுக்கு ஒரே குறிக்கோள், ஒரே நோக்கம், ஒரே ஆசை இருப்பதனால் இவங்க ரெண்டு பேரும் ஐக்கியமாக இருக்கிறாங்கன்னுவாங்க இல்லைங்களா. ஏன் ஒத்துழைப்பாக ஒன்னா வேலை செய்கிறாங்க, அதான் ஐக்கியம், பார்ட்டிசிபேஷன். பவுல் என்ன சொல்றாரு, நீங்க என்னுடைய பார்ட்னர்ஸ், நீங்க என்னுடைய பார்ட்னர்ஸ், என்னுடைய ஐக்கியத்தில் நீங்க இருக்கிறீங்க. அந்த ஐக்கியத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், அதுதான் என்ன ரொம்ப களி கூற வைக்குது. என்ன மாதிரி ஐக்கியம் இது? சில குடும்ப ஐக்கியம் இருக்குது, பிசினஸ் ஐக்கியம் இருக்கு. இவர் என்ன மாதிரி ஐக்கியத்தை பத்தி பேசுறாரு? எதனால நமக்கு ஐக்கியம்? சுவிசேஷத்தினால் உடன்பட்டபடியினால், சுவிசேஷத்தினால் உடன்பட்டபடியினால். பாருங்களேன், இந்த ஐக்கியம் ஏற்பட்டதே சுவிசேஷத்தின் அடிப்படையில். நான் சுப்பிரசங்கம் பண்ண சுவிசேஷம் அதை கேட்டதுனால் நமக்கு ஒரு ஐக்கியம் ஏற்பட்டுச்சு, வேற எந்த விஷயமும் இல்லை. நான் உங்ககிட்ட பொய் சொல்லலை, நான் உங்களை ஏமாத்தலை, உங்களுக்கு பணம் கொடுக்க அதை கொடுக்கல, நான் சுவிசேஷத்தை சொன்னேன். அந்த சுவிசேஷத்தின் அடிப்படையில் நமக்கு ஒரு ஐக்கியம் ஏற்பட்டுருச்சு, ஒரு பந்தம் ஏற்பட்டுருச்சு. அந்த பந்தம் தொடர்ந்து நீடிக்குதே. அந்த சுவிசேஷ பணியில் நீங்களும் நானும், நீங்கள் அதனால் ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, அந்த சுவிசேஷம் மற்றவங்களுக்கு பரவணும்னு நம்ம ரெண்டு பேர் ஒன்றா வேலை செய்கிறோம், ஒன்றா ஐக்கியத்தில் இருக்கிறோம், அதுக்காக ஒன்றா ஜெபிக்கிறோம். அந்த சுவிசேஷ ஐக்கியத்தினால் வருகிற சந்தோஷத்தில் பவுல் ஆக மகிழ்ந்து சந்தோஷப்படுறார். பாருங்களேன், அந்த ஐக்கியத்தினால் இவங்க ரெண்டு பேரை ஒன்றா கொண்டு வந்து யோசிச்சு பாருங்க, பவுலுக்கும் இவங்களுக்கும் என்னங்க தொடர்பு? ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு யூதன் இவர், இவங்க ஐரோப்பா நாட்டில் விக்கிர ஆராதனை பண்ணுகிற ஒரு வெளிநாட்டுக்காரர். உங்களுக்கும் எனக்கும் ஒரு பந்தம் ஏற்பட்டிருக்குன்னா எதன் அடிப்படையில் பந்தம்? இது சுவிசேஷம் ஏற்படுத்தின பந்தம். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றார். பிலிப்பியர்கள் பவுலோடு இணைந்து ஐக்கியப்பட்டிருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, பவுலுடைய ஊழியத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. எத்தனை நாள் உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க? எத்தனை நாள் பவுலோடு ஐக்கியமாக இருந்திருக்கிறாங்க? பவுல் சொல்கிறாரு பாருங்க, எந்த நாள்? அறிவிக்கப்பட்ட நாள் முதல். என்னைக்கு நான் உங்களை பார்த்து காஸ்பலை சொன்னனோ, லிதியாவே அந்த கடல் அந்த ஆறு பக்கத்தில் வந்து காஸ்பலை சில பெண்களுக்கு பிரசங்கம் பண்ண, கர்த்தர் மனசை என்னைக்கு திறந்தாரோ அந்த நாள் தொடங்கி, அந்த நாள்லயே ஆரம்பிச்சிச்சு. அந்த நாள்லயே லிதியா வந்து அந்த பவுலியும் சீலாம் நீங்கள் எங்கள் வீட்டில் தான் வந்து சாப்பிடணும், எங்கள் வீட்டில் இருக்கணும்னு கூப்பிட்டு அவங்கள வச்சு அவங்களுக்கு அவங்களுடைய ஊழியத்தை சப்போர்ட் பண்ணி அந்த நாள் முதல். 3 மாதம் இருந்துச்சுன்றாரா? எத்தனை நாள் இருந்துச்சு? இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள், அந்த நாள் தொடங்கி இதுவரைக்கும் 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் அந்த நாள் நான் உங்களை பார்த்து சுவிசேஷம் அறிவித்த நாள் முதல் இப்போ 10 வருஷம் இதுவரைக்கும் அந்த சுவிசேஷ ஐக்கியத்தில் நம்ம ஒன்றா இருக்கிறோம். பாருங்களேன், இது எவ்வளோ பெரிய அதிசயம். முதல் நாள் தொடங்கி கண்டினியூஸாக பவுலோடு ஐக்கியமாக இருந்து அந்த சுவிசேஷம் பரவுறதுலையோ சுவிசேஷம் பரப்புறதுலையோ இவங்க ஐக்கியமாக இருந்திருக்கிறாங்க, உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. சில பேர் ஆர்வமாக ஆரம்பத்தில் இருப்பாங்க இல்லைங்களா, ஆர்வமாக எல்லாம் புதுசாக இருக்குது, புதுசுன்றதுனால சில ஆர்வம் வரும் சில பேருக்கு. எல்லாம் வழி அருகையில் விதைக்கப்பட்ட விதை இல்லைங்களா, ஆர்வம் ரொம்ப வரும், புதுசாக இருக்கே இது வரைக்கும் கேட்கலையேன்னு. அந்த மாதிரி எத்தனையோ பேர் ரிஃபார்ம் சத்தியங்கள்லாம் கேட்கும்போது ஆர்வமாக புதுசாக வருவாங்க. ஆனால் இவங்க அந்த புதுசு புதுமை எல்லாம் ஒளிந்து போகும்போதும் இவங்களுடைய அர்ப்பணிப்பு ஒளிந்து போகலை. ஆரம்பித்த அந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுடைய ஐக்கியம் மாறலை, உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய கமிட்மெண்ட் மாறலை, அது அதிசயம். சில பேர் 6 மாதம் ஐக்கியமாக இருப்பாங்க, திடீர்னு அப்புறம் சோர்ந்து போயிடுவாங்க, திடீர்னு ஒரு பிரசங்கம் கேட்டு திருப்பி ஆர்வமாக வருவாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை, அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்முடைய ஐக்கியம் மாறலை. என்ன ஒரு அதிசயம், உங்களுடைய கமிட்மெண்ட் மாறலையே. பவுல் நினச்சி பார்க்குறாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் எப்பாஃப்ரதஸ் அனுப்பி நான் ஜெயிலில் இருந்தாலும் அவர் ஒரு கிஃப்டெல்லாம் அனுப்பி இந்த காஸ்பல் பரவணும், என்னுடைய காஸ்பல் ஊழியம் பரவணுன்ற ஐக்கியம் அது நினச்சி ஆனந்தப்படுறார் பவுல். அவங்க உண்மைதான், பவுலுக்கு அநேக தர பொருளாதார உதவி செஞ்சுருக்காங்க. தன்னுடைய பவுல் தனிப்பட்ட விதத்தில் யாருக்கும் வாங்குறது இல்லை, ஆனால் மற்ற ஊழியங்களுக்கு காஸ்பல் வேலைக்கு இவங்க ரெகுலராக பவுலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிலிப்பியர் 4:15 சொல்கிறாரு, நீங்கள் பிலிப்பியர் நான் பிரசங்கம் பண்ண முதல் நாளை விட்டு நான் மெசடோனியா விட்டு வரும்போது எந்த சபையும் எனக்கு சப்போர்ட் பண்ணல, நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நீங்க தான் தெசலோனிக்கர்ல நான் இருக்கும் போது எனக்கு திருப்பி திருப்பி சப்போர்ட் பண்ணீங்க. உண்மைதான், அவர் காஸ்பிள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபைனான்சியல் ஹெல்ப் பவுல் பண்ணியிருக்காங்க. அதோடு இல்லை, பவுலுடைய பவுல் ஏற்படுத்தின சபையில் அந்த சுவிசேஷம் பரவணும்னு உண்மையாக இருந்து தங்களை அர்ப்பணித்து தங்களால் முடிஞ்ச பலனையும் அந்த மீட்டிங்ஸுக்கு கமிட்டடாக வந்து அந்த சபை கூட்டங்களில் கலந்து கொண்டு சுவிசேஷ பணியில் கலந்து கொண்டு உண்மையாக 10 வருஷம் உண்மையாக இருந்திருக்கிறாங்க. அதை நினச்சி நினச்சி பவுலுக்கு இருதயமே பூரிக்குது. ஆனந்தத்தோடு சொல்கிறார், என் இருதயம் உங்களோடு நீங்களோ நானும் ஒரு மனுஷன் மாதிரி ஐக்கியப்பட்டிருக்கிறோம். எதில்? சுவிசேஷத்தில் நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிறோம். பவுல் அந்த ஐக்கியத்தை நினைச்சு ஆனந்தமாக மகிழ்கிறார். ஆகவே சகோதரர்களே, இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அர்த்தமற்ற வாழ்க்கையில் என்னத்தை நாட்டுட்டு என்னத்தை சாதிச்சுட்டு என்னத்தை பண்ணிட்டு போயிருப்போகிறோம், எல்லாம் போகப்போகுது, மனோடு மண்ணாக போகப்போகுது. இந்த உலகத்தில் என்ன சாதிக்கணும் அதை சாதிக்கிறோம், இதை ஓடுறோம், காலில் எழுந்திரிக்கிறோம், ஓடுறோம், கீடுறோம், என்ன சாதிக்க போகிறோம்? நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு நித்திய அர்த்தம் சாதனை ஒரு காரியத்தை காலாகாலத்துக்கு செஞ்சுட்டு போனோம்னா அது நித்திய ராஜ்யத்துக்கு தான். நித்திய ராஜ்யம் வருவதற்காக அந்த சுவிசேஷ பணியில் நான் ஒரு பார்ட்னர். எவ்வளோ பெரிய காரியம் யோசிச்சு பாருங்களேன். உலகத்தில் பெருமை பாராட்டம், அந்த எம்என்சியில் நான் ஒரு பார்ட்னர், அதில் ஒரு பார்ட்னர், இந்த பிஸ்னஸ் பார்ட்னர். உலகத்திலேயே பெரிய பதவி நமக்கு என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் தேவன் தன்னுடைய உண்மையான மகனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து தன்னுடைய நித்திய ராஜ்யத்தை ஏற்படுறதுக்கு பார்ட்னராக அழைச்சிருக்கிறார். நீ ஒரு பார்ட்னராக உனக்கு ஒரு அழைப்பு, அந்த பார்ட்னராக நீங்கள் இருந்திருக்கிறீங்கன்னு பவுல் அவங்கள நினச்சி சந்தோஷப்படுறாருங்க. நம்ம வாழ்க்கையிலேயே வரலாற்றிலேயே மிக முக்கியமானது என்னங்க? தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷ பரவுதுனால வந்ததுன்ற ஒரு காரியம் தானே. யோசிச்சு பாருங்க, சுவிசேஷம், சுவிசேஷத்தில் பார்ட்னர்ஷிப் எவ்வளோ பெரிய ஆனந்தம் தெரியுமா? பரிசுத்தாவி ஏற்படுகிற சந்தோஷம் நமக்கு வேணுமா? அவர் ஏற்படுத்துகிற சந்தோஷம் வேணுமா? உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? யாருக்காவது நம்ம காஸ்பலை சொல்லி முடித்த பிறகு ஒரு ட்ராக்ட் தான் கொடுக்குறோம், இல்லை ஆண்டவரை பற்றி ஏதோ உளறி சொல்லிடுறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம், ஏதோ ஒரு காஸ்பலுக்காக நம்மனால ஒருத்தர் காஸ்பலை தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஒருவேளை நம்ம சொல்கிறதுனால ஆண்டவர்கிட்ட வந்து ரட்சிக்கப்படுறாங்கன்னா அது எங்கேருந்து தான் வருமோ? கோடி ரூபாய் கிடைச்சாலும் சந்தோஷம் வராது. அந்த சந்தோஷம் இருக்கே மாபெரும் சந்தோஷம் இல்லைங்களா? அதுதான் பரிசுத்தாவினால் ஏற்படுகிற சந்தோஷம். அது இந்த மக்களுக்கு இருந்துச்சு, பவுலுக்கு இருந்துச்சு. நமக்கு அநேக பேருக்கு இருக்காததுக்கு, ஏன்னா காஸ்பிளில் நம்ம ஃபெலோஷிப்பாக இருக்கிறது இல்லை. ஒரு பிரசங்கிக்கு யோசிச்சு பாருங்கள், பவுல் நிலையில் நான் இருந்து யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு பிரசங்கியை அழைச்சார்னா அவருக்கு என்ன பண்ணுறாரு தெரியுமா? ரொம்ப கொடுமை, அந்த மனுஷன் தூங்க கூட விடுறதில்ல. அவர் ஒரு சுவிசேஷ பாரத்தில் அவரை போட்டு அழுத்தி 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 அந்த மனுஷனுக்கு தான் தெரியும் அந்த மனுஷன் படுற வேதனை. இந்த உலகத்திலேயே அவருக்கு பெரிய பாரம், ஐயோ மக்கள் சுவிசேஷம் தெரிஞ்சுக்கலையே, அவனுக்கு இருக்கிற பாரம் அந்த மனுஷனை அழுத்தி 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 தாங்க முடியாத பாரத்தில் தவிச்சு வாழ்கிற பாரம் வாழ்க்கை. தாங்கவே முடியாது, சில நேரங்களில் தூக்கமே வராது. தனிமையில் நான் ஒண்டி என்னத்தை பண்ண முடியும்? இத்தனை கோடி மக்கள் சுவிசேஷம் அறியாமல் இருக்கிறாங்களே, கள்ளப்போதகர்களுக்கு கள்ள சபைகள் இருக்கே, இவங்களுக்கெல்லாம் காஸ்பல் எப்படி பரவுது? எப்படி ஆண்டவரை தெரிஞ்சுக்க முடியும்? யாராவது எங்கேயாவது போதிக்கிறாங்களான்னு அதை நினச்சி நினச்சி வெம்பி வெம்பி அநேக நாட்கள் தூக்கம் கூட வராமல் வாழ்க்கையிலே மிக பாரத்தில் வாடுகிற ஒரு மனுஷன் தான் பிரசங்கி. ஒவ்வொரு நாளும் அநேக நேரத்தில் தூக்கம் வர்றதில்ல பவுலுக்கு, அது எவ்வளோ இருக்கும்? அப்பேற்பட்ட மனிதனுக்கு கூட வந்து அவருடைய பாரத்தை பகிர்ந்துக்கிற பார்ட்னர்ஸ்னு ஒருத்தர் கிடைச்சாங்கன்னா ஐயோயோ, அவருக்கு இருக்கிற ஆனந்தமே ஆனந்தம். பவுலுக்கு அந்த ஆனந்தம் தான், என்னோடு நீங்கள் பார்ட்னர்ஸ், என்னோடு சுவிசேஷத்தில் பார்ட்னர். உரெல்லாம் கள்ளப்போதகம் இருந்தாலும் இந்த உண்மையான சுவிசேஷம் பரவணும்னு நீங்கள் பார்ட்னர்ஸ். அதை ஆனந்தப்படுற, அதை நினச்சி நினச்சி மகிழ்கிற, அதை விட ஆனந்தம் என்ன இருக்க முடியும்? முதல் நாள்லேருந்து தொடங்கி விடாமுயற்சியாக 10 வருஷம் நான்ஸ்டாப் அதை நினச்சி பார்க்கும்போது பொல பொல பொலன்னு கண் ஆனந்த கண்ணீராக பவுலுக்கு வந்திருக்கும். நீங்கள் என்னுடைய பார்ட்னர், அதனால தான் எனக்கு ஜெயிலில் இருந்தாலும் எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஆனந்தம். அதுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுடைய கமிட்மெண்ட் இது வரும் மாம்சத்தில் ஏற்பட்டிருந்தா, ஆர்வ கோளாறில் ஏற்பட்டிருந்தா 3 மாசத்தில் நின்று போயிருக்கோம். எத்தனையோ பேர் 3 மாசம் ஆர்வமாக இருக்கிறவங்கள பார்த்துருக்குறேன், எத்தனையோ பேர் ஆர்வமாக வந்துட்டு போகிறவங்கள பார்த்துருக்குறேன். 10 வருஷம் ஆர்வத்தோடு விடாமுயற்சியாக செஞ்சுருக்குதுன்னா இது ஆண்டவர் செய்யலைன்னா, நீங்கள் உண்மையாகவே உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்படலைன்னா இப்படியெல்லாம் செய்ய முடியாது. இது ஆண்டவருடைய கிரியை. அதை நினச்சி ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அதான் சொல்றாரு. ஆனந்தத்தோடு மகிழ்ந்து கடவுளை அவர் துதிக்கிறாரு. தெய்வீகம் ஒரு காஸ்பிளுடைய ஃபெலோஷிப். நம்ம சர்ச்சை யோசிச்சு பாருங்க, நம்ம என்னங்க கூடி நம்ம கூட்டினது? ஆரம்பத்திலேருந்தே யோசிச்சு பாருங்க, நம்மளை ஒன்று இணைத்தது என்ன என்ன? நம்மளாம் சொந்தக்காரங்களா? சில பேர் சொந்தக்காரர் இருக்கிறாங்க, அதனால இந்த சர்ச்சுக்கு வரல சொந்தக்காரங்க. நம்மெல்லாம் என்ன சொந்தக்காரங்களா, ஒரே ஊருக்காரங்களா, ஒரே இடத்துல வேலை செய்கிறோமா? என்ன நமக்கு ஒத்துமை, என்ன நம்மளை ஒன்று நினைச்சிச்சு? இல்லை நான் அவங்கள எத்தனையோ பேர் கும்பல் கூட்டத்தை சேர்க்குறாங்க, என்ன போய் பிரசங்கம், போலி பிரசங்கம், செழிப்பின் உபதேசம், எல்லாம் ஏழைங்களா பார்த்து, வேலையில் கஷ்டப்படுறவங்களா பார்த்து, பணக்காரர் இல்லாதவங்களா பார்த்து, எல்லாருக்கும் பணம் வேணும், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும், உடம்பு சரியில்லை, அதையே கொடுப்பார் இயேசு, அதையே கொடுப்பார் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தால் கூச்சமாக வரும். அதை சொல்லாமல் இருந்தோம் நம்ம, அதை ஒண்டி சொல்லவே கூடாது. உண்மையான காஸ்பலை சொல்லுவோம், உண்மையான சத்திய ஆண்டவர் வசனத்தை சொல்லுவோம். அதை கேட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க, அதுக்கு தானே வர்றீங்க. இப்போ மண்டியாலெலாம் அந்த வந்து என்ன உங்களுக்கு அவர் கிட்னி ஸ்டோன் அது நல்லா ஆயிரும்னு ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கிறார் இல்லையே, அந்த எண்ணமே இல்லையே. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போன்னு வந்திருக்கிறார். ஏன் அந்த சுவிசேஷ ஒத்துமை, சுவிசேஷம் நம்மளை ஒன்றுபடுத்தியிருக்கு, அது எவ்வளோ பெரிய ஆனந்தங்க. நம்மலாம் பார்ட்னர்ஸுங்க காஸ்பிளில், நம்மலாம் பார்ட்னர்ஸ். பவுல் சொன்ன மாதிரி நம்ம கிரேட் கமிஷனை படிச்சிருக்கிறோம், இந்த உலகத்திலேயே என்ன பெருசு சபைக்கு, உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பீங்க. அதனால தான் நம்ம ஒன்று கூடுறோம், அதுதான் நமக்கு கமிட்மெண்ட். அந்த பார்ட்னர்ஷிப்பை சுவிசேஷத்தினால் ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த ஐக்கியத்தை நம்ம அனுபவிக்கிறோமா? அதில் பார்த்து சந்தோஷப்படுறோமா? யோசிச்சு பாருங்க, சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்க அது, அந்த ஆண்டவருடைய மாபெரும் அற்புதங்க அது. அதை நினைச்சு பவுல் சந்தோஷப்படுறார், பரிசுத்தாவினால் ஏற்படுகிற சந்தோஷம் அந்த பார்ட்னர்ஷிப்ல இருக்கும்போது, அந்த பார்ட்னர்ஷிப்ல ஒப்பு கொடுத்து நம்ம இருக்கும்போது பெரிய சந்தோஷம் நமக்கு, பெரிய சந்தோஷம். யோசிச்சு பாருங்க, எனக்கு எனக்கு வாழ்க்கையில உயர்ந்த சந்தோஷங்கள்ல ஒரு முக்கியமான சந்தோஷம் சபைங்க. எங்கள் வீட்டில் தெரியும், எங்கள் இதுக்கு தெரியும், வேலை செய்கிறவங்க சிலருக்கு பேருக்கு தெரியும், நான் மூச்சு விடுறது யோசிக்கிறது, நான் விழுத்திருக்கிற அநேக நேரங்களில் என்னுடைய நேரம் எண்ணம் எல்லாம் சபைக்கு தான் போகுது, சபைக்கு யோசிக்கிறது தான் போகுது, சபைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் போகுது. அதை ரொம்ப சந்தோஷத்தோடு ரொம்ப ஸ்லாக்கியமாக செய்கிற, அதை விட சந்தோஷம் எனக்கு வாழ்க்கையில். சபை மாதிரி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. அற்புத கடவுளுடைய அற்புத வேலை அது, அதிசய வேலை அது. இது மனுஷன் ஏற்படுத்தின ஒரு ஐக்கியம் இல்லை, இது இயற்கையா ஏற்பட்ட ஒரு ஐக்கியம் இல்லை, அற்புதமான திரியேக தேவன் இணைத்த ஒரு ஐக்கியம். திரியேக தேவன் நித்தியத்தில் தெரிந்து கொண்டு தன்னுடைய குமாரன் அனுப்பி மீட்பை சாதித்து பரிசுத்தாவி நம்மளை எல்லாம் அழைத்து ஒன்றிணைத்த அற்புத கூட்டம் இது. அது ஆனந்தமான கூட்டம், அதை நம்ம நினைச்சு சந்தோஷப்படுறோமா? இந்த ஐக்கியத்திலிருந்து நான் வேற ஏதாவது உலகத்தில் அந்த வேலை கொடுக்குறோம், ஃபாரின்ல வேலை கொடுக்குறோம், எதுக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த வேலையை. இதுதான் என்னுடைய பாக்கியம், ஆனந்தம். அதில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா? இந்த சபையில் இருக்கிறது தான் என்னுடைய ஆனந்தம். ஏன்னா நான் ஒரு பார்ட்னர் இந்த சபையில், இந்த காஸ்பிளில் நான் ஒரு பார்ட்னர். அங்கே போய் ஒரு கும்பலில் கை தட்டிட்டு வர்றதுல ஒன்றும் இல்லை. அவருக்கு அந்த போதகர் அவன் சொன்ன எல்லாத்துக்கு பார்க்கணும், நீங்கள் காணிக்க கொடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது ஒரு சுவிசேஷ ஐக்கியம். அது கல்லர் கொகை, அது திருட்டு கூட்டம். அது சில பேர்லாம் சபைகளாக கூடுறாங்க. ஏன் கூடுறாங்க? சின்ன வயசுலேயே அங்கேயே பிறந்ததுனால தண்ணி தெளித்து விட்டாங்க, வேறு வழி இல்லைன்னு அங்கேயே இருக்கிறாங்க. நம்ம ஏங்க கூடணும்? இது தேவன் இணைத்த இணைப்பு இது. பாருங்களேன், ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக நன்றி செலுத்தும். எத்தனை கள்ளப்போதகர்கள் கூட்டத்தை சேர்க்குற மத்தியில் சுத்த வார்த்தையை கேட்கணும்னு நம்ம வரமே வாரம் வாரம். ஏன் வரும்? சில மிஷினரிஸ், இந்த ரிஃபார்ம் இந்தியாவுக்கு வந்த ரிஃபார்ம் மிஷினரிஸு ஓடி போயிட்டாங்களாம். ஐயோ, இந்த ஜனங்களுக்கு கை தட்டிக்கிட்டு பாட்டை பாடிக்கிட்டு இந்த ஜனங்களுக்கு ஹல்லேலூயா சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் தெரியும், ஆழமா சத்தியத்தை வசனத்தெல்லாம் போதிச்சோன்னா இதுங்கெல்லாம் ஏறாது, எஜுகேஷன் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, இங்கெல்லாம் உண்மையான காஸ்பல் சபையை ஏற்பட முடியாதுன்னு ஓடி போயிட்டாங்களா சோர்ந்து. நான் ஆரம்பிக்கும் போது அதை யோசிச்சு தான் ஆரம்பிச்சிங்களா, நடத்த முடியுமா? வெறும் பைபிளை சொல்லி கூட்டு ரெண்டு மூணு பேர் வருவாங்களான்னு யோசித்தேன். ஆனால் சில பேர் நீங்கள் இருக்கிறீங்க, 15 வருஷமாக நீங்கள் பார்ட்னர்ஸாக இருந்திருக்கிறீங்க இந்த காஸ்பல் வேலையில். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆனந்தம். ஆண்டவர் என்ன ஸ்தோத்திரிக்கு, யுவர் பார்ட்னர்ஸ், மிகப்பெரிய வேலையில் நீங்கள் பார்ட்னர்ஸுங்க. அதை நினச்சி உங்களுக்கு சந்தோஷம் வரவானா? நீங்கள் இந்த மினிஸ்ட்ரி 15 வருஷமாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த சபை இப்படி வர்றதுக்கு நீங்கள் தான் காரணம். உங்கள் பண சப்போர்ட் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்க தான், இல்லைன்னு இல்லை இல்லைங்களா? தொடர்ந்து எப்படிங்க உங்களால் பண்ண முடியுது? யோசிச்சு பாருங்கள், அவங்க என்ன செய்ய வைக்கிறது? உங்களுக்கே கடன் இருக்குது, அந்த கடன் இருக்குது. ஆனால் சில பேரை நான் பார்ப்பேன், ஃபேத்ஃபுல்லாக எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒழுங்காக காணிக்க, எப்படிங்க கொடுக்க முடியுது உங்களால்? ஏங்க சில பேர் நான் வீட்டுக்கு ஃபேமிலி விசிட்டேஷனுக்கு போகும்போது காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது, தூங்குறது 11:12 டெய்லி. சாட்டர்டே கூட வேலை, காலையில் 5 மணிக்கு 11 மணிக்கு. ஆனால் சண்டே எந்திரிச்சு காலையில் எப்படிங்க வர முடியுது? ஒரு நாளாவது ஓய்வு வேணாமா? அதுவும் காலையில் வர்றது மாத்திரம் இல்லை, சாயந்தரம் எந்திரிக்கவே முடியாது போய் தூங்கினா. ஆனாலும் எந்திரிச்சு ஏங்க வரீங்க? உங்களை என்னங்க வர வைக்குது? என்னங்க அந்த கமிட்மெண்ட்டு? நித்தியத்தில் உங்களை தேவன் தெரிந்து கொள்ளலைன்னா சுவிசேஷத்துக்கு அந்த கமிட்மெண்ட் சாதாரணமாக வராதுங்க. நீங்கள் சுவிசேஷத்தில் பார்ட்னராக அவங்கள நித்தியத்தில் தேவன் தெரிந்து கொண்டு அவர் பார்ட்னராக ஆக்குனதுனால தான் அந்த உறுதுனை, அந்த ஆர்வம் என்ன வர வைக்குது உங்களை? என்ன கொடுக்குறாங்க இங்கே? என்ன ப்ராமிஸ் வருது? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும்னு வரீங்களே, அதை நினச்சி ஆனந்தப்படுங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இல்லைன்னா அந்த கமிட்மெண்ட் இருக்கவே இருக்காது. அதனால தான் பவுல் மகிழ்றார், ஆனந்தப்படுறார், நீங்கள்லாம் பார்ட்னர்ஸ் என்னோடு. உங்களுக்கு அந்த அது ஒரு நாள் கொஞ்சம், சில பேர் 2 வருஷம் வராங்க நின்று போகிறாங்க, சில பேர் நீங்கள் 15 வருஷமாக அதே தான் அந்த பார்ட்னர்ஷிப் குறையிலையே தொடர்ந்து வரீங்களே. அதை நினச்சி நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்களும் அதை நினச்சி, அது ஆண்டவருடைய கிரியங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் பெருமை பாராட்டிக்கிறதுக்கு இல்லை, அது ஆண்டவர் செஞ்சிருக்கார், நம்மளை பார்ட்னராக ஆக்கியிருக்காரு இந்த வேலையில். நீங்களும் வரீங்க, நானும் எப்படிங்க வரேன்? நீங்கள் யோசிச்சுப்பா, எனக்கே ஆச்சரியம், எப்படி நேற்றெல்லாம் எனக்கு முடியல, சாட்டர்டே எப்படி தான் பிரசங்கம் பண்ணுவேன், எப்படிங்க எப்படியோ வந்துடுறேன் நான். இது ஆண்டவருடைய கிரியங்க, நம்மளாம் பார்ட்னர்ஸாக சேர்ந்துருக்குறோம். மாபெரும் நித்திய ராஜ்யத்தை கட்டுறதுல பார்ட்னர்ஸாக நம்மளை அழைச்சிருக்கிறார். அதை நினச்சி பவுல் ஆனந்தப்படுற மாதிரி நம்மளும் ஆனந்தப்படணுங்க. ஐ ரிஜாய்ஸ், இந்த ஐக்கியத்தில் நான் சந்தோஷப்படுறேன். இதை விட உலகத்தில் மனித வரலாற்றில் பெருசு இல்லை, இதை விட நம்மளை அர்த்தமற்ற வாழ்க்கையில் இதை விட பெரிய சாதனை இல்லைங்க. ஐ எம் எ பார்ட்னர், எம்என்சியில் பார்ட்னர் இல்லை, தேவனுடைய நித்திய ராஜ்யத்தில் கட்டுறதுல பார்ட்னர், நானும் ஒரு பார்ட்னர். அவருடைய நித்திய அழியாத ராஜ்யத்தில் அழிஞ்சு போகிற என்னை வச்சு கட்டுறதுக்கு என்னை அழைச்சிருக்கிறார். என்ன ஒரு ஸ்லாக்கியம்! அதுக்கு நீங்கள் நன்றியாக இருக்கிறீங்களா? அதில் நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? யோசிச்சு பாருங்களேன், இது இயற்கையான பார்ட்னர்ஷிப் இல்லை, இது அற்புத பத்ரியேக தேவனால் இணைக்கப்பட்டு ஒரே உயிர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர் நமக்குள்ளே பாயுது, ஒரே ஆவி நமக்குள்ளே இருக்கிறார் இல்லைங்களா, ஒரே விசுவாசம். அந்த ஒரே விசுவாசம் ஒன்று தான் நம்புகிறோம், தேவ வசனத்தை தான் நம்புகிறோம். நீங்கள் ஒன்று நான் ஒன்று நம்பிட்டு, அது இல்லை சபை, ஒரே விசுவாசம், ஒரே ஐக்கியம். அந்த ஐக்கியத்தில் அதிசய விதமான பந்தம், சில நேரங்களில் பந்தம் நமக்குள்ளே உட்காந்து பேசும்போது இருக்கும்போது, ஏன் ரட்சிக்கப்படாத நம்முடைய தம்பியாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட கூட அந்த பந்தம் இல்லை, ஏங்க உங்களுக்கும் நமக்கும் பந்தம்? சில நேரங்களில் அப்போ தான் ஒரு பிலீவரை பார்த்துருப்போம், புதுசாக பார்த்துருப்போம், அவங்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு ஆதியில் இருக்கிற பந்தம் இருக்கிற மாதிரி பேசிக்குவோம். என்ன அது வருது? எந்த அதிசயம் அது? என்ன ஒரு அதிசயம்! அந்த ஐக்கியத்தை ஆனந்தம் சந்தோஷப்படணுங்க. அது இயேசு ஏற்படுத்தின ஐக்கியம். நம்ம வயசுனாலேயோ உறவுனாலேயோ சொந்தத்தினாலேயோ ரத்த பந்தத்தை விட மிஞ்சின பந்தம் அது. அதில் நம்ம ஆனந்தப்படணும், மகிழம். ஒவ்வொரு நேரம் மகிழ்றீங்களா? நம்ம சந்தோஷப்படணுங்க. பவுல் அதை மகிழ்ற, அதுதான் கொய்னோனியா. இந்த உலகத்திலேயே பரிசுத்தாவி ஏற்படுத்துகிற சந்தோஷம் அங்கே அந்த அதில் நம்ம கமிட்டடாக பார்ட்னராக இருக்கும்போது நமக்கு வருது. அதில் சந்தோஷப்படுங்க. இது தேவன் பரிபூர்ணம் இல்லை தான் இந்த ஐக்கியம். எல்லா பாஸ்டர் சபையை நினச்சா எனக்கு கோமா வருது, ஏன்னா அவங்க அப்படி இவங்க இப்படி. உண்மைதான், சபையில் பரிபூர்ண ஐக்கியம் இல்லை இது. ஆனால் இது தேவன் ஏற்படுத்தின நியமித்த ஆரம்பித்த ஐக்கியம் இது. ஆரம்பித்த ஐக்கியம், அதில் நம்ம சந்தோஷப்படணும். எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை அருமையான ஐக்கியம் நமக்கு இருக்கு, அதை நினச்சி நினச்சி ஆனந்தப்படணும். இந்த மாதிரி ஒரு உறவு எங்கே கிடைக்கும்? ஏதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்குறோமா? நான் சொல்கிறேன், பெரிய பெரிய கூட்டங்கள், பெரிய பெரிய சபைகள் எல்லாம் ஒரு கூட்டம் இருக்குது, ரொம்ப ஒரு செல்ஃபிஷ். அதாவது மலையாளத்துக்கார தான் அதில் ரொம்ப இருப்பாங்க, மலையாளத்துக்காரர் இருந்தால் கோச்சிக்காதீங்க, அது ரொம்ப அந்த கூட்டத்தில் தான் இருப்பாங்க. உங்ககிட்டேருந்து எனக்கு என்ன கிடைக்கும், என்கிட்டேருந்து உனக்கு என்ன கிடைக்கும், எல்லாம் கூட்டம் கும்பலாக சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்துறது சேர்ற கூட்டம் அது. அந்த கூட்டத்தில் நான் இருந்திருக்கிறேன் 2-3 வருஷம். அதெல்லாம் தெய்வீக ஐக்கியம் கிடையாது. அப்படி அதிசயமான சுவிசேஷத்தினால், சுத்த சுவிசேஷத்தினால் ஏற்படுற பந்தம் அது, கடவுளால் ஏற்படுகிற பந்தம், வேறு எந்த பந்தம் இதுமோ இல்லை. ஓகே, என்ன ஒரு சந்தோஷம் பவுலுடைய இருதயம் நன்றியோடு சந்தோஷத்தில் நிறைஞ்சிருக்கு, ஞாபகத்தில் சந்தோஷத்தில் நிறைஞ்சிருக்கு, ஜபத்தில் சந்தோஷத்தில் நிறைஞ்சிருக்கு, ஐக்கியத்தில் சந்தோஷம் அந்த மனுஷனுக்கு. அடுத்த சந்தோஷத்தை பார்ப்போமே, அவருடைய அடுத்த சந்தோஷம் நம்பிக்கையின் சந்தோஷம், தி ஜாய் ஆஃப் ஹோப். ஜாய் ஆஃப் ஹோப், நம்ம நிகழ்காரியத்தில் நம்ம சோர்வாக இருந்தால் அநேக நேரத்தில் நம்பிக்கை, எதிர்கால நம்பிக்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். தெரியுமா, தாவீது அநேக நேரத்தில் தனக்கு இப்போ கஷ்டம் இருந்தாலும் இந்த கஷ்டம் நிரந்தரம் இல்லையே, இது மாறப்போதேன்ற நம்பிக்கை. பவுல் ரோமர் 12:12 சொல்றாரு, நம்பிக்கையில் நாம் களி கூறுகிறோம். ஹோப், வி ரிஜாய்ஸ் இன் ஹோப். நம்பிக்கை இருப்பதனால் நாம் உபத்திரத்தில் பொறுமையா இருக்கிறோம். பவுலுக்கு அந்த நம்பிக்கை தான். என்ன நம்பிக்கைங்க? பவுல் பிலிப்பியர்களை பத்தி, தன்னை பத்தி, தன் ஜெயிலிருந்து வெளியே வருவாரா, அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட விட்டது. ஆனால் பிலிப்பியர்களை நினைக்கும் போது அவருக்கு நம்பிக்கையில் நிறைஞ்சிருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்படிங்க நம்ம சபையை பத்தி நினைச்சு சந்தோஷப்படுறது, அவங்கள பார்த்தா இப்படி, இவங்க சோம்பேறி, இவங்க எக்ஸ்கியூசஸ், இவங்க குற்றம், ஒரு கமிட்மெண்ட் இல்லை, குறை அது இதுன்னு. சபையை பற்றி இப்போ சபை எப்படி இருக்குதோ அதை பார்த்து நீங்கள் சோர்வடையலாம். ஆனால் சபை என்னவா ஆக போதுன்னு பார்த்துட்டு ரொம்ப உற்சாகமாக இருக்கலாம். நம்ம எதை பார்க்க போகிறோம்? ஹோப். சபையை நம்பிக்கையோடு பார்க்கும்போது, சபையில் ஆண்டவர் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காரு, இது என்னவா மாறப்போகுதுன்னு பார்க்கும்போது எந்த பாஸ்டருக்கும் எந்த சபை மக்களுக்கும் சந்தோஷம் இருக்கும். சபையை பற்றி இப்போ என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம சோர்வடைஞ்சிடலாம். நான் அப்படி பார்த்தேன்னா அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ண கூட வரமாட்டோம் உங்களை, ஏன்னா டிஸ்கரேஜ் ஆகிடுவோம், செயலற்றவர்களாக ஆயிடுவோம் அந்த சோர்வு. ஆனால் ஆண்டவர் சபையில் என்ன செஞ்சுருக்கார், இந்த சபை என்ன செய்ய போகிறாருன்னு பார்க்கும்போது நம்பிக்கையில் நாம் நிறைவோம். அதான் பவுலுடைய பார்வை. 5வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. எனக்கு ஏன் தெரியுமா ரொம்ப சந்தோஷம், பிலிப்பியர்களே உங்களை நினச்சி, உங்களை அந்த தர இருக்கலாம், பிரிவினா இருக்கலாம், குறை இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், ஒழுங்கு இல்லாமல் இருக்கலாம், என்னென்னவோ இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் நான் உங்களை இப்போ அப்படி பார்க்கல, நான் எப்படி பார்க்கல, உங்களில் ஒரு நற்கிரியை ஆண்டவர் ஆரம்பிச்சிருக்கிறார். நற்கிரியை என்ன? நற்கிரி, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அப்படின்னா என்ன? பவுல் உங்களில் யார் தொடங்கினவர்? ஆண்டவர். எந்த நற்கிரியை? ரட்சிப்பு. அந்த லிடியாக்கு தான் போய் பேசும்போது ஆண்டவர் தன் மனசை திறந்தாருன்னு வசனம் சொல்லுது. அந்த ஆரம்பித்தவர் அவர். இந்த மக்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்களாக நினச்சி சபைக்கு வரல, நீங்களாக நினச்சி ரட்சிக்கப்படலை, நீங்களாக விருப்பப்பட்டு ரட்சிக்கப்படலை, உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவர் நித்திய தேவன். அவர் தான் அதை ஆரம்பித்தவர். உங்களுடைய சோம்பேறித்தனம், உங்களுடைய கமிட்மெண்ட் இல்லாததனம், உங்களுடைய எக்ஸ்கியூ எல்லாத்துக்கும் மத்தியில் உங்களில் ஒரு நற்கிரியை ஆண்டவர் ஆரம்பிச்சிருக்கிறார். உங்களை எவ்வளோதான் குறை இருக்கலாம், ஆனால் உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவர் நீங்கள், அவர் ஆரம்பித்தவர். அதை நான் பார்க்குறேன். அந்த ஆரம்பித்த தேவன் என்ன செய்வார்? பிலிப்பியர்களே உங்களில் அந்த நற்கிரியை ஆரம்பித்த தேவ் நம்பி இருக்கிறேன்றார். எதை பற்றி நான் நம்பி? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஐ எம் கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ஸ்னு, ஓவர் கான்ஃபிடென்ஸ். பவுலுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் சந்தோஷம் வரும். பவுலுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ். ஐ எம் அப்சல்யூட்லி கான்ஃபிடென்ட். ரொம்ப எங்கே பவுல் உங்களுக்கு நம்பிக்கை? இவங்களை பார்த்தா இவங்க ஒரு வேளை நாளைக்கு விழுந்துட்டாங்கன்னா, இவங்க ஒரு வேளை கள்ளப்போதகத்தில் போயிட்டாங்கன்னா, இல்லை சாத்தான் உலகம் மாம்சம் இவங்களை விழுவ வச்சிருச்சுன்னா என்ன? அதுலலாம் இல்லைப்பா. என் கான்ஃபிடென்ஸ் எதுலேருந்து வருது தெரியுமா? கடவுளுடைய ஆணை, இல்லை கடவுளுடைய கேரக்டரில் என்னுடைய கான்ஃபிடென்ஸ். இவங்கள நற்கிரியை, இந்த மக்களுடைய சுயாதீன சித்தம் ஃப்ரீவில்லோ, இந்த மக்களுடைய உறுதியிலையோ நம்பிக்கை இல்லை, கடவுள் மேலே. கடவுள் மேல பாருங்களேன், ஐ எம் கான்ஃபிடென்ட். என்ன கான்ஃபிடென்ட்? உங்கள நற்கிரியை ஆரம்பித்தவர் முடிக்க, தமிழ் அப்படித்தானே, ஈ வில் கம்ப்ளீட்டட். நற்கிரியை ஆரம்பி, ஈ வில் கம்ப்ளீட்டட். இங்கிலீஷ்ல ஈ வில் பர்ஃபெக்ட். அப்படின்னா உங்கள ஒரு நற்கிரியை ஆரம்பித்தவர் அதை பரிபூர்ணத்துக்கு கொண்டு வந்து பரிபூர்ணப்படுத்துவார், அதை முடிச்சு பரிபூர்ணப்படுத்துவார். அதில் தான் என் நம்பிக்கை. அதை நம்பி நான் சந்தோஷப்படுகிறேன். இதுதான் என்னுடைய நம்பிக்கை, இதுதான் என்னுடைய கான்ஃபிடென்ஸ், இதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது குறைவுகளுக்கு மத்தியில். என்ன? உங்களில் ஒரு நற்கிரியை ஆரம்பித்தவர் அதை முடித்து பரிபூர்ணத்துக்கு கொண்டு வருவார். பவுல், அதுதான் என்னுடைய கான்ஃபிடென்ஸ். என்னுடைய கான்ஃபிடென்ஸ் தேவனுடைய கேரக்டர், தேவனுடைய குணாதிசயத்திலேயே. என் தேவன் எதையும் அரைகுறையாக செய்கிறவர் அல்ல. அவர் ஒன்று ஆரம்பித்தார்னா அதை முடிக்கிறவர் அவர். யாராவது நிறைய பேர் ஒரு ஆரம்பிப்பாங்க, முடிக்க மாட்டாங்க. எத்தனை பில்டிங்ஸ் எங்கள் ஸ்ட்ரீட்டில் எல்லாம் பில்டிங் இருக்குது, அப்படியே கட்டியிருப்பாங்க, பாதியில் விட்டுருவாங்க. ஏன்? ஒரு வேளை கட்டினவர் செத்துட்டு இருப்பார் இல்லைங்களா, இல்லைன்னா அவர் காசு இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா. அது ஏதாவது குறைகள் இருக்குது. கடவுள் ஒன்று ஆரம்பித்து அவர் முடிக்கிறதுக்கு ஏதாவது அவர்கிட்ட குறை இருக்கா? அவர் கிருபையில் எதை ஆரம்பிக்கிறாரோ அதை முடிக்கிற வல்லமை ஞானம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. சர்வ வல்லமை உள்ளவர் அவர். அவர் ஒன்று மாத்தினா ஆரம்பிச்சாருன்னா அது முடிக்காமல் இருப்பாரா? இல்லை. அதனால் நான் நிறைந்திருக்கிறேன். ஐ எம் கான்ஃபிடென்ட். உங்களில் ஒரு நற்கிரியையே ஆரம்பித்தவர். ஏன்னா அவருடைய கனமோ நித்திய மகிமையும் பணையத்தில் நிற்குது. அவர் ஒன்று ஆரம்பித்து விட்டுட்டாரு, நீ யாருமே சொல்லக்கூடாது. பிசாசம் அண்ட சராசரமும் அவருக்கு கனவீனம் செஞ்சிடும். அவர் ஏதாவது ஆரம்பித்தார்னா அதை முடிச்சு தான் முடிப்பார். அதில் தான் அவருடைய கேரக்டரில், அவருடைய உடன்படிக்கையில், அவருடைய நித்திய மாறாத ஆணையில் என் நம்பிக்கை இருப்பதனால் உங்களில் ஒரு நற்கிரியை ஆரம்பித்த தேவன் அதை முடித்து பரிபூர்ணத்துக்கு கொண்டு வருவார் என்று நான் நம்பி இருக்கிறேன். அந்த நம்பிக்கை சந்தோஷத்தை ஏற்படுத்து. இன்றைக்கி எப்படின்னா இருக்கலாம், நீங்கள் இன்றைக்கி என்ன குறைனா இருக்கலாம், ஆனால் உங்களை பார்க்கும்போது நாங்கள் நீங்கள் என்னவா மாறப்போறீங்கன்னு பார்த்துட்டு குதிக்கிறேன். நான் ஜெயிலில் சந்தோஷமாக இருக்கிறேன். அருமையான ஒரு சத்தியங்க நம்முடைய விசுவாச அறிக்கையில் ஒரு சாப்டர் இருக்குது, பரிசுத்தவான்களுடைய விடாமுயற்சி, த பர்சிவரன்ஸ் ஆஃப் தி சேன்ட்ஸ், விசுவாசிகளுடைய நித்திய பாதுகாப்பு. அது என்ன சொல்லுது? கடவுள் கிருபையில் நம்மளை ரட்சிக்கிறது மாத்திரம் இல்லை, அவருடைய வல்லமையில் நம்மளை காத்து நம்மளை மகிமைக்கு நிச்சயமாக கொண்டு வருவார். யார் யாரெல்லாம் அவர் ரட்சிக்கிறாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு வருகிற முழு பொறுப்பு அவரே எடுத்துக்கிறார். உங்களுக்கு சந்தோஷமா இல்லை? அந்த பொறுப்பு உங்கள் பாஸ்டர் மேலே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னால் நீங்கள் ரட்சிக்கப்படலை, என்னால் நீங்கள் பரலோகத்துக்கு போக போகிறதில்ல. அந்த பொறுப்பு இருந்தால் போச்சு, நம்ம தலைமையில் தூக்கம் கூட வராது. நீங்கள் உங்களை ரட்சிக்கப்பட்டவர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார். நான் நடுவில் ஒரு பார்ட்னராக ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். அவர் செய்வார். அது என்ன ஒரு ப்ரெஷரை குறைக்குது, என்ன ஒரு ஆனந்தம். பவுலுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் பாருங்களேன். அது அது எந்த அளவுக்கு அவர் கான்ஃபிடன்ஸ். ரோமர் 8:30 அவர் சொல்றார், எவர்களை அவர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானும் ஆக்கி இருக்கிறார். நீதிமான ஆக்கிட்டாரு அவர் பாருங்களேன். அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார். எங்க படுத்தினார்? நம்ம இங்க தானே இருக்கிறோம். பவுலுக்கு எவ்வளவு நம்பிக்கைனா அது முடிஞ்ச மாதிரி சொல்றார். நீ அவர்னால் நீதிமான் ஆக்கப்பட்டியா, நீ மகிமைப்படுத்தப்பட்ட மாதிரி தான், அது கேரண்டி. முடிஞ்சு போச்சு வேலை. அவர் செய்ய முடியாது, ஏன்னா அவர் முடிச்சிருவார்ப்பா, அது கவலைப்படாது. அது முடிஞ்ச வேலை மாதிரி நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஏன்னா கொடுத்துருவாங்க, எடுத்துக்காது. முடிஞ்ச வேலை அது, அதுதான் பவுலுடைய என்ன நம்பிக்கைங்க. ஏதாவது அதை நிறுத்த முடியுமா? அந்த அதிகாரத்தில், 8வது அதிகாரத்தில் சொல்கிறார், எதை பிரிக்க? உபத்திரவமோ வியாகுலமோ பஞ்சமோ பசியோ? நாளைக்கு நான் பிச்சைக்காரன் ஆகிட்டா நான் நரகத்துக்கு போயிடுவேன்னா? அவர் சொல்கிறார், எதுவுமே பிரிக்க முடியாது, உன்னை எதுவுமே விடமாட்டார். அவர் பஞ்சமோ நிர்வாணமோ பட்டயமோ, தொடர்ந்து சொல்றாரு, மரணமோ ஜீவனோ தேவதூதர்களோ அதிகாரங்களோ நிகழ்காலியங்களோ வரப்போற காரியங்களோ வல்லமைகளோ உயர்வானாலும் தாழ்வானாலும் படைத்த எந்த சிருஷ்டிப்பானாலும் கிறிஸ்து இயேசுனுடைய அன்பிலிருந்து நம்மளை பிரிக்க முடியாது. அவர் உங்களை ரட்சித்தார்னா இந்த உலகத்துல எந்த வல்லமையும் நீங்க பரலோகத்துக்கு போறத நிக்க வைக்க முடியாது. அதை தான் அவர் சொல்கிறார். அதை நினச்சி ஆஹா குதிக்கிற, ஐ எம் ஹாப்பி. உங்களுக்கு சந்தோஷம் இல்லை? அதை நினச்சா என்னை காப்பாற்றின தேவன், அந்த காப்பாற்றினதுக்கு அடையாளமாக என்னை காலையில் எந்திரிச்சு வச்சு ஒவ்வொரு நாளும் சண்டே வர வைக்கிறார், ஈவினிங் வர வைக்கிறார், அந்த ஐக்கியத்தில் கமிட்டடாக இருக்க செய்கிற தேவன், அது 10 வருஷமாக 15 வருஷமாக செய்ய வச்சிருக்கிற தேவன், அதுக்கு என்ன ஏன் தரமா அந்த நம்பிக்கை? நீங்கள் அந்த ஐக்கியத்தில் அப்படி கமிட்டடாக ஐக்கியத்தில் இருக்கிறது எனக்கு அந்த நம்பிக்கை தருது. நீங்கள் நித்தியத்தில் தெரிந்து கொண்ட மக்கள் நிச்சயமாக நித்தியத்தில் மகிமைப்படுத்தப்பட போகிற மக்கள் நீங்கள். எனக்கு தெரியும், ஐ எம் கான்ஃபிடென்ட். என்னைக்கு எந்த வரைக்கும் பாருங்களேன், கிறிஸ்து இயேசுவின் நாள் வரைக்கும். அப்படிதானே வருது, கிறிஸ்து இயேசுவின் நாள் வரைக்கும். இது என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகையை பத்தி பேசுது. இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகை ஒரே வருகை தான் வேதத்துல நமக்கு போட்டிருக்கு. அதுக்கு பல பெயர்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பல பெயர்கள் இருக்கு. அதுக்கு ஒரு இன்னொரு பேர் கர்த்தருடைய நாள்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பைபிளில் கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகுது, கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய பயங்கரமான நாள்லாம் எப்போல்லாம் போட்டுருவார் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுதோ அந்த நேரத்துலலாம் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க பாவிகளை நரகத்தில் தள்ளுறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தை தான் கர்த்தருடைய நாள். பயங்கரமாக திருடனை போல் வரும், சமாதானம் அழிவு வரும், அது கர்த்தருடைய நாள். அது எப்போ விசுவாசிகளுக்கு சொல்லப்படுதோ விசுவாசிகளுடைய அந்த நாளில் தான் அவர் மகிமைப்படப்படுத்த போகிறார் நம்மளை. பரிபூர்ணத்துக்கு கொண்டு. எப்போ விசுவாசிகளுக்கு சொல்லப்படுதோ அந்த நாள் இயேசு கிறிஸ்துவுடைய நாள்னு சொல்லப்படுது. அவருடைய தனிப்பட்ட மனுஷீக கர்த்தத்துவம் மீட்பின் பணியை பயன்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவாக மேசியாவாக இருந்து, கிறிஸ்து இயேசுவாக இருந்து, இரட்சகராக இருந்து நம்மளை முற்றுமுழியமாக பாவத்தில் மீட்டு நம்மளை அன்னைக்கு மகிமைப்படுத்த போகிறார். அதனால தான் அந்த நாள் நமக்கு என்ன, கிறிஸ்து இயேசுவின் நாள். நமக்கு அது கர்த்தருடைய நாள் இல்லை, நியாய தீர்ப்பின் நாள் இல்லை, அது இயேசு கிறிஸ்துவுடைய நாள். நம்மளை நாம் மகிமைப்பட போகிற நாள் அது. அந்த நாளில் அவர் செய்வார் அப்படின்றார் பவுல். பாருங்களேன் என்ன சந்தோஷம். சபையில் என்ன நடக்குதோ, எவ்வளோ குறைவுகள் உங்களுக்கு இருக்குதோ, இது ஒன்றது எனக்கு தெரியும், உங்களில் நற்கிரியை ஆரம்பித்த தேவன் அதை முற்றிலுமாக முடித்து அது பரிபூர்ணத்துக்கு கொண்டு வருவார். ஐ எம் கான்ஃபிடென்ட். உங்களால் இல்லை, நீங்கள் ஒழுங்காக இருக்கிறீங்கன்ற நம்பிக்கையில் இல்லை, அவர் ஆரம்பித்தவர் முடிக்காமல் விடுற பழக்கமே அவருக்கு இல்லை. அவர் ஆணை, அவருடைய உடன்படிக்கை, அவருடைய மகிமையே அதில் பணைய வச்சிருக்காரு. நான் இதை முடிப்பேன், முடிக்காமல் விடுவாரா? அதனால் சந்தோஷத்தில் மகிழ்கிறார். ஓகே, இதுதான் பவுலுடைய ஆறாவது ரகசியம். என்ன பாடங்களை நம்ம படிச்சுக்கலாம்? இதெல்லாம் நம்ம ஏன் படிச்சுட்டு வரோம்? நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் உங்களை மனசில் கேட்டு பாருங்கள், ஏங்க நீங்கள் சந்தோஷமாக இல்லை இந்த காலை நேரத்தில்? ஏன் சந்தோஷம், பரிசுத்தாவி ஏற்படுகிற சந்தோஷம் எனக்கு ஏன் இல்லை? ஒரு காரணம், ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வராமல் இருந்தால், உங்கள் பாவத்தை உணர்ந்து இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, என்னுடைய ஆண்டவர் நீங்கள் தான், அவரை நம்பி அவர் கிருபாதார பணிய பலிய குற்ற நிவர்த்தி பலியை நீங்கள் நம்பி குற்றம் நீங்கும் போது அவர் கொடுக்குற கிஃப்ட் என்ன, பரிசுத்தாவி. அந்த பரிசுத்தாவி வந்தால் தான் அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அப்படி ஆண்டவர்கிட்ட வராமல் இருந்தால் அதை கேளுங்க, உங்களுக்கு அந்த சந்தோஷம், இந்த எங்குமில்லாத சந்தோஷம் கிடைக்கும். இல்லைன்னா ஆயுசு முழுக்கமாக அந்த சந்தோஷம்னா என்னன்னே தெரியாத செத்துருவீங்க இல்லைங்களா? அவர் கொடுப்பார் அந்த சந்தோஷத்தை. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்தவங்க நீங்கள் ஏன் சந்தோஷமாக இல்லை? யோசிச்சு பாருங்களேன். பிதா, போன வாரம் நம்ம படித்தோம், பிதா நித்தியத்தில் என்னை தெரிந்து கொண்டு எந்த அளவுக்கு என்ன அன்பு கூடினாதான் அந்த தீவிரம் தீர்மானம் எந்த அளவுக்குன்னா, யோசிச்சு பார்க்க முடியுமா, தன்னுடைய குமாரனை நொறுக்க பிரியத்தோடு நொறுக்க ஒத்துக்கிட்டாராம். இந்த மாதிரியா அன்பு செய்யறது என்ன, என்னை யாருங்க அப்படி அன்பு செஞ்சிருக்கிறாங்க? அப்படி என்ன அன்பு செஞ்சு அவர் குமாரனுக்கு பலியா கொடுத்து அவர்னால மீட்பை, பரிபூர்ண மீட்பை சம்பாரிச்சு என்னை சுவிசேஷத்தில் அழைத்து தன் பிள்ளையா ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பிள்ளையின் சாக்கியங்கள்லாம் கொடுத்து எதிர்கால மகிமைப்படுத்துதல் நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார். நிச்சயமா உன்னை மகிமைப்படுத்துவேன் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் கொடுத்தோம் சந்தோஷமா. நீங்க இல்லைன்னா சூழ்நிலைய காரணமா சொல்லாதீங்க, மனிதர்களை காரணமாக சொல்லாதீங்க. பிரச்சனை எங்கன்னு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? சந்தோஷமாக இல்லாததுக்கு என்னங்க பிரச்சனை? டாக்டர் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா வலி இருக்குதுன்னா எங்கே, எதுக்காக வலி இருக்குது? உங்களுக்கு சந்தோஷமாக இல்லை, ஏன் சந்தோஷம்? சூழ்நிலைகளை நீங்கள் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கலாம், அது பொய். இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சுருக்கும் போதும் சந்தோஷமாக நீங்கள் இல்லாத காரணம், முதல்ல காரணம் என்னன்னு கண்டுபிடி. காரணம் என்ன தெரியுமா? உங்கள் மனசு தாங்க, உங்கள் இருதயம்தான். சூழ்நிலைகள் இல்லை, உங்கள் மனசு தான் காரணம். முதல்ல நீங்கள் அதை உணருங்க. பரிசுத்தாவினால் ஏற்படுகிற சந்தோஷம் எப்போ கிடைக்கும்? ஒரு நன்றி உள்ள மனசை வளர்த்துக்கிட்டா தான். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், அதிருப்தியாக தான் இருப்பேன், நீங்கள் முறுமுறுக்கிறதுக்கு இருந்தால் சந்தோஷம் கிடைக்காதுங்க. உங்கள் மனசு தான் அந்த காரணம் சந்தோஷமாக இல்லாததுக்கு. இந்த நேரத்தில் உங்கள் மனசை பாருங்கள். பரிசு நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கா உங்கள் மனசு? பரிசுத்தாவிக்கு விரோதமாக முறுமுறுக்கிற ஒரு இருதயம், அதிருப்தியான இருதயத்தை மாத்துங்க ஆவியானவரேன்னு கேளுங்க. அதுக்காக மனம் திரும்புங்க. தேவனுடைய பிரசன்னத்தின் சந்தோஷத்தை நாடுங்க. அதுதான் சந்தோஷம் கொடுக்கும். வேற உலக தற்காலிகமான சந்தோஷங்கள்லாம் இப்படித்தான் இருந்துகிட்டே இருப்பேன், சந்தோஷம் இல்லாமல் இருக்கேன். மற்றவங்களை பற்றி தப்பான எண்ணங்கள், சில பேர் அடம் விடமாட்டோம் நம்ம, அவ்வளோ ஈஸியாக தெரிஞ்சிருவோமா? நான் தான் ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், பிரசங்கத்தை கேட்டு, அருமையான பிரசங்கத்தை கேட்டு திருந்துற அளவுக்கு நல்லவங்க இல்லை நம்ம. எவ்வளோதான் பவர்ஃபுல் பிரசங்கம் இருந்தாலும் அது கேட்டு திருந்துற அளவுக்கு நல்லவங்க இல்லை நம்ம. ஆண்டவரா நமக்குள்ளே வேலை செய்யலாம் திருந்த மாட்டோம் நம்ம. ஏன் இந்த அலமோதிர வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை? மற்றவங்கள பற்றி தப்பு தப்பு தப்பாக யோசிச்சு, மாம்சத்தின் கிரியைகள் அது, கோபம், கசப்பு, வெறுப்பு, பொறாம, மாம்ச. பரிசுத்தாவி அங்கே வேலை செய்ய மாட்டாரே. மற்றவங்களை பற்றி தப்பான எண்ணங்களை டிலீட் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, அதை எடுத்து போடுங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த ரகசியங்களை யோசிச்சு பாருங்க. ஏன் சுவிசேஷத்தில் நம்ம பங்காளிகளா, நீங்க பார்ட்னரா இருக்கிறீங்களா? எதுக்குங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? என்னங்க சாதிச்சுட்டு போறோம்? சாதிச்சு ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது தலை மேல தலை தலையா அடிச்சுக்குவோம். எவ்வளவு பெரிய சாக்கியத்தை விட்டுட்டு மோசைய பார்த்து நம்மளை அடியா அடிப்பார், சரியா கொடுப்பார் மோசை நம்மளை. அங்கேயே அவங்கள அந்த சிலையத்துக்கு போட்ட மாதிரி உங்களை தலை தலையா அடிப்பார். நான் போய் சபையில இல்லையா, நான் இயேசு பிறந்த பிறகு பிறக்கலையா? அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த. ஆனா இயேசுடைய சுவிசேஷம் எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எகிப்தின் ராஜாவா தூக்கி போடுங்க. அது எகிப்தின் ஐஸ்வர்யங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணி இனி வரப்போற பலன் மேல் நோக்கமாயிருந்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை பார்க்கிலும் தேவனுடைய மக்களோடு துன்பப்படுவதே தெரிந்து கொண்டான். அப்போ இயேசுவே வரல, இன்னும் அவர் சபையில கூட இல்லை. அவரு அங்கேயே எகிப்து ஐஸ்வர்யம் வானா, எனக்கு ஒன்னா வானா, இயேசுடைய சபை இயேசுடைய சுவிசேஷம் நான் பார்ட்னரா இருக்கணும், அதுக்காக என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அவமானப்படுத்தினால கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையே தெரிந்து கொண்டான்னு அவரே அப்படி சொல்லும் போது கிறிஸ்துவடைய சபையில சேர்க்கப்பட்டு கிறிஸ்துவடைய அங்கமா சேர்க்கப்பட்டு உங்களுடைய அரைகுறை பார்ட்னர்ஷிப்பை பத்தி என்ன சொல்றது? மோசை பார்த்தா என்ன கோவப்படுவார்? அதெல்லாம் நான் விட்டுட்டு வந்து என்ன கமிட்டடா இருந்தேன் தெரியுமா? பிலிப்பியருங்க எப்படி இருந்தாங்க? அந்த ஸ்லாக்கியத்தை உணர்ந்தாங்க. இந்த வாய்ஸ்லயே நீங்க எடுத்துட்டு போற பெரிய காரியம், நீங்க சாதனையிலேயே பெரிய சாதனை. இயேசு கிறிஸ்துடைய சபை வளர்றதுக்கும் அவருடைய சுவிசேஷம் வளர்றதுக்கும் எந்த அளவுக்கு கமிட்டடா இருந்தீங்க நீங்க? அதுதாங்க, அதுக்கு பார்ட்னரா இருக்கீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் பார்ட்னரா இருக்கிறீங்க? நம்ம சமுதாயத்துல 90% சபைகள் காஸ்பிளே தெரியாது. உண்மையான காஸ்பிளை போதிக்கிறோம், உண்மையான காஸ்பிள் எப்படித்தான் ஆண்டவர் உங்களை கூட்டு வந்தீங்க சேர்த்தாரோ தெரியல. உங்களை காஸ்பிளுடைய பார்ட்னரா அழைச்சிருக்கிறார், நித்திய ராஜ்யத்தை கட்டுகிற பார்ட்னரா உங்க அழைச்சிருக்கா. உங்களுக்கு வெகுமதி காத்துக்கிறதுக்கு எவ்வளோ வெகுமதி கொடுக்கறேன்றாரு. இங்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் அங்க பெரிய வெகுமதி கொடுக்கறேன்றாரு. ஆனா நீங்க கொஞ்சம் கூட கமிட்டடா இருக்கலாமா, கமிட்டட் இல்லாமல் இருக்கலாமா? யோசி என்னத்தை இழக்கிறீங்கன்னு பாருங்களேன் என்ன. அதனால தானே வாழ்க்கையில் ஆண்டவர் அடியா அடிக்கிற சில நேரங்கள்ல நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன் சந்தோஷம் இல்லை? சுவிசேஷத்துல பங்காளிகளா நீங்க இல்ல, ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார், அதுதான் பெரிய வேலைன்னு. அது உங்களுக்கு பெரிய வேலையா தெரிய மாட்டேன்னு யோசிச்சு பாருங்களேன். சபைக்கு உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா? சபை கூட்டங்களுக்கு உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா? கூட்டத்தை அர்ப்பணிக்கிறதுனா சுவிசேஷ ஐக்கியத்துல நம்ம இருக்கிறதுனா சினிமாவுக்கு போயிட்டு வர மாதிரி இல்லை. சினிமாவுக்கு போயிட்டு வந்தால் நம்ம எப்படி போவோம்? போய் உட்காருவோம், பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட உறவாடுவோமா? நம்மளா போனோமா பார்த்தோமா முடிஞ்சிச்சான்னு. பக்கத்தில் உட்காந்து இருக்கிறவங்களுக்கும் நமக்கு ஒன்றும் சொந்த தொடர்பு இல்லை, முடிஞ்சிச்சா நம்ம வேலையை பார்த்துட்டு வந்துடுவோம். அது இல்லை ஐக்கியம். அங்கே வந்து அந்த மக்களோடு அந்த ஐக்கியத்தோடு நம்ம இருக்கிறோமா? நம்ம சபையை பற்றி ஒருத்தர் சோர்பா எனக்கு சொன்னார், ஒரு குடும்பம், நல்ல குடும்பம், நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்க வந்திருந்தா நாங்கள் இதுக்கு தாங்க அவங்க சபைக்கு வரல. என்னது என்னத்துக்கு வரல? மூணு காரணங்கள் சொன்னார். என்ன காரணம்? முதலாவது காரணம், உங்கள் ரெகுலராக மெம்பர்ஸாக இருக்கிற சர்ச் மெம்பர்ஸே ஒழுங்காக டைமுக்கு வர்றதில்லை. முதல் காரணம் இதான் அவங்க கமிட்மெண்ட். ரெண்டாவது காரணம், நாங்கள் அன்றைக்கி புதுசாக வரோம், எங்ககிட்ட யாரும் பேசுறதில்ல, எங்களை என்னான்னு கூட விசாரிக்கலை. என்னங்க ஐக்கியம்? உங்கள் ஐக்கியம் அவங்களா வந்தாங்களா, சசங்கத்தை கேட்டாங்களா, அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டாங்களா, வீட்டுக்கு போனாங்களான்னு இருக்கிறாங்க. புதுசாக நாங்கள் வந்தோம், எங்ககிட்ட யாரும் பேசவே இல்லை. ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், ஒரு மெசேஜ் அவ்வளோ ஆர்வமாக பிரசங்கம் பண்ணிங்க, அவ்வளோ நல்ல மெசேஜை பண்ணிங்க, உங்களுக்கு ஒருத்தர் கூட ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு போகல. அவங்களா வந்தாங்களா கேட்டாங்களா, அவர் வேலை முடித்தாரு, நம்ம வேலை முடித்தோம், கேட்குற வேலை, அவர் பிரசங்கம் பண்ணுற வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. இது என்னங்க ஐக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அவங்க சொன்னது கரை, அவங்க சொன்னதெல்லாம் அவங்க கோவப்படுறதுக்கு அவங்க நியாயம் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கல, இந்த உங்களில் நற்கிரியை ஆரம்பித்த தேவன் இன்னும் அவர் முடிக்கலை. இது வளர்ந்துட்டு போகிற சபை, இது இன்னமும் அவங்க இன்னமும் சபையை கண்டுபிடிக்கல. அவங்க கண்டுபிடிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. எந்த சபைகளுக்கும் குறை இருக்கும் இல்லைங்களா? நம்ம சபைக்கும் குறை இருக்குது. இதெல்லாம் குறைகள் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இதை தான் நான் இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா நம்ம சோர்வு தான் அடைஞ்சு போவோம். அதில் இல்லை விஷயம். பவுல் சொன்ன மாதிரி உங்களில் நற்கிரியை ஆரம்பித்த தேவன் உங்களை ஏன் கொண்டு வர்றார், இங்கே ஏன் கொண்டு வரீங்க, ஏன் வரீங்க? உங்களை இருக்கிற நல்ல கமிட்மெண்ட்ஸை பாருங்கள், இதெல்லாம் ஏன் நடக்குது? உங்களை இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் நமக்கு யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து போறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. சுவிசேஷத்தில் கமிட்மெண்ட்டாக இருங்க, அது பெரிய ஆனந்தத்தை ஏற்படுத்தும். சுவிசேஷ ஐக்கியத்தில் அர்ப்பணித்து இருங்க, பரிசுத்தாவின் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் மலர்ந்திருக்கும். ரெண்டாவது ரகசியம் பவுல்கிட்ட பார்க்குறோம். நான் பாருங்களேன், இதனால தான் நானும் சோர்படையிறது இல்லைங்க. இது என்ன ஆனந்தம், உங்களில் நற்கிரியை தொடங்கின தேவன் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் முடித்து பரிபூர்ணப்படுத்துவார். அதான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். சபையை எப்படி இருக்கோன்னு அந்த சபையை பார்த்தா நம்ம யாருமே ஒன்றும் செய்ய மாட்டோம், செயலற்றவர்களாக மாறிடும். ஐயோ போங்கப்பா இந்த சபை, யாருமே யாரோ வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சோம், அந்த மெசேஜை கூட பார்க்கறது இல்லைங்களா உங்கள் சபையில் இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களின் நற்கிரியை ஆரம்பித்த தேவன், சபையை என்னவா இருக்குதோன்னு பார்த்தா நம்ம யாருமே ஒன்றும் செய்ய மாட்டோம், சோர்ந்து தான் போவோம். அப்படி பார்க்க விட்டுருங்க, நம்பிக்கையோடு சபையை பாருங்க. இங்கே நற்கிரியை ஆரம்பித்த தேவன், இது சுவிசேஷ ஐக்கியம், இது இது கர்த்தருடைய ஐக்கியம், இது இது ஆண்டவர் ஏற்படுத்தின சபை. இந்த சபையில் அவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவர் வேலையை இன்னும் முடிக்கலை. சில நேரங்களில் அறகுறையாக வேலை இருக்கும், அங்கே போயிட்டு என்னங்க இப்படி இருக்குதுன்னு அவர் சொல்லுவார். கொஞ்சம் பொறுமையாக இரு, வேலை முடியல. அறகுறையாக தான் இருக்கும், இப்போ அப்படி தான் இருக்கும். என்ன, ஏன்னா வேலை முடியல. அதாங்க இந்த சபை இன்னும் வேலை முடியல, ஆண்டவர் இன்னும் வேலையை முடிக்கலை. இது நடத்திக்கிட்டு இருக்காரு, இது நடத்துவார். ஏன், 5 வருஷத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி நம்ம சபை இல்லையே, இவ்வளோ செஞ்சுருக்கிறாரு, இதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருப்பாருங்க. ஆகவே அதை நினச்சி சந்தோஷப்படலாம். பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, தோல்விகள் இருக்குது, ஆனால் நற்கிரியை ஆரம்பித்த தேவன் அதை தொடர்ந்து செய்வார், தொடர்ந்து செய்வார். நீங்கள் உங்கள் சாய்ஸை எடுத்துக்கலாம். இதை நினச்சிக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லை நினச்சிக்கிட்டு ஐயோ சோர்படைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். ஓ அதுலேயும் ஒன்றும் செய்யாமல் நீங்களும் தளர்ந்து போகலாம். இன்னொன்று, இது ஆண்டவர் செய்கிற பணி, இந்த பணியில் நானும் பங்காளியாக இருக்கணும், எனக்கும் பங்கு இருக்கிறது, ஆண்டவர் ஒரு கிரியை ஆரம்பித்தா அதை முடிப்பார்ன்ற நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு சபை ஐக்கியத்தில் பங்கு பெறலாம். நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்களா, சபையை நினச்சி சோர்வாக இருக்க போகிறீங்களா? கடவுள் இதில் எவ்வளோ பெரிய ஆறுதலுங்க. உங்களை ஆரம்பித்த தேவன் அவர் அதை தனிப்பட்ட பொறுப்பாக எடுத்துக்கிறாரு, அதை முடிப்பேன். ரொம்ப ஆறுதல் அது. உங்களுக்கு தெரியல, நான் உங்களை பார்த்து நீங்கள் சோர்படைஞ்சிருக்கீங்களா கண்ணாடியில் பார்த்து, யோ என்ன இப்படி இருக்கிறேனே, நான் இவ்வளோ சத்தியத்தை கேட்டோம் இன்னும் மாறாமல் இருக்கிறேனே, எஞ்சி இருக்கிற பாவத்தை நினச்சிக்கிட்டோம், ஐயோ இதில் விட்டு சில நேரங்களில் விட்டு கொடுத்துடலாமா, முடியாது, என்னாலாம் திருந்த போகிறது கிடையாது, எவ்வளோ சொன்னாலும் எவ்வளோ கேட்டாலும் திருந்த போகிறது கிடையாதுன்னு விட்டு கொடுத்துடலாம் நமக்கு இருக்கும். நம்மளே இன்னும் மாற மாட்டேனா, நான் என்ன இப்படி இருக்கிறேன்னு கண்ணாடியை பார்த்து வருத்தப்படுறீங்களா? நானும் வருத்தப்படுறேன். இந்த சத்தியம் என்ன சொல்லுது தெரியுமா? உன்னை நீ விட்டு கொடுத்துடலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். நீ உன்னை திருந்த மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு நீ சோர்வடைஞ்சு போகலாம், ஆண்டவர் நீ எவ்வளோ பின்வாங்கினாலும் உன்னை விட மாட்டார். அவர் ஆரம்பித்ததை முடிக்காமல் அவர் விட மாட்டார். என்ன ஒரு ஆறுதலுங்க, என்ன ஒரு சந்தோஷம். தேவனுடைய பிள்ளையே, சோர்வில் இருக்கிறியா, மனத்தளர்ச்சியில் இருக்கிறியா, அவர் இன்னும் வேலை செஞ்சிட்ருக்கார், இன்னும் முடியல, பொறுமையாக அவருடைய கிரியை நடக்கும். குறைகளெல்லாம் நிறைவாப்பார், முடியாததெல்லாம் முடிக்க செய்வார், முடியாத பணியெல்லாம் நிறைவேறும் ஒரு நாள். பாருங்களேன், கடவுள் கேரண்டி கொடுக்கிறார், இதன் அவுட்கம் கேரண்டி, முற்றுமுழிய பரிபூர்ணப்படுத்துவார், அது அவர் பொறுப்பு. அல்டிமேட் அவுட்கம் அவர் நிறைவேற்றி முடிப்பார், அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற இந்த ஆறுதலை நினைச்சி சந்தோஷப்படுங்க. உங்கள் நேரத்தில் இன்னைக்கு கூட நினச்சி வந்திருக்கலாம், நான் என்னங்க இத்தனை வருஷம் வந்திருக்கேன், நான் என்னங்க இப்படி இருக்கிறேன், என்னங்க திருந்தாமல் இருக்கிறேன், இன்னமும் எனக்கு ஏங்க சந்தோஷம் இல்லை, சோர்வில் இருக்கிற இந்த காரியம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்காதா? குட் நியூஸ் பாருங்கள், உங்களை ஒரு அற்புதம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதிசயம், அந்த சராசரத்தில் நடக்காத அற்புதம். எத்தனையோ பேருக்கு அதை கிடைச்சிது, இதை கிடைச்சிது, உங்களுக்கு இது கிடைச்சிருக்கு அற்புத பணி. அந்த அற்புதம் உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு, அது இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நடந்துட்டு போவோம். அது அந்த அற்புதம் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார், அவர் அதை முடிப்பார், அதை முடிப்பார். உங்களை அழைத்தவர் ஏன் எப்படி நம்புறது அவர் முடிப்பாருன்னு பவுல் சொல்றார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். அது ஒரு வார்த்தையில் நம்முடைய நித்திய நம்பிக்கை போட்டுடலாம். என் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அழைத்து ஆரம்பித்த பணியை அவர் முடித்து என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார். நான் போய் நல்லா தூங்க போகிறேன், இன்னைக்கு எந்த ப்ரெஷரும் இல்லாமல் தூங்க போகிறேன், எந்த கவலையும் இல்லாமல் தூங்க போகிறேன். நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கேன், குறை இருக்குதுன்னு சில நேரங்களில் எஞ்சி இருக்கிற பாவம் நம்மளை வாட்டும் போது, ஐயோ நான்லாம் ஒரு விசுவாசியான கூட கேள்வி வரலாம். தேவ பிள்ளையே, தேவன் உனக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், பயப்படாத, அவர் பணியை முடிச்சிருவார், அவர் பணியை முற்று முழியா முடிப்பார். அவர் வந்து நீ பின்வாங்கி போறதுனாலையும், நீ எவ்வளவுதான் கீழே விழுந்து போறதுனாலையும் அவர் பணி நிறுத்தப்படாது, அவர் பணி தொடர்ந்து நடக்கும். ஒரு நாள் உன்னை மாசு மறு இல்லாம இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மள எப்படி இருக்குமா, நம்ம எப்படி இருப்போமா? அவரை போல் இருப்போம். தாவீது ஜெபம் பண்ணலையா, வைட்டர் தென் ஸ்னோ, ஸ்னோவோட வைட் என்னங்க இருக்க முடியும்? நீங்களும் நானும் இருக்க போறோம் ஒரு நாள். எல்லா ஒவ்வொரு டிஎன்ஏலையும் சரி, ஒவ்வொரு ஒரு நார்லையும் சரி, எந்த விதமான பாவ கரையோ குற்றமோ கபடமோ சீர்கேடு அடையாளமோ இல்லாம முற்றிலுமா கழுவி பரிபூர்ணமாக தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவர்களாக. என்ன அதிசயம் தெரியுமா? கடவுளுக்கு முன்னாடி யாருங்க நிக்க முடியும்? அந்த அளவுக்கு நீதியாக பரிசுத்தமாக குற்றமற்றவர்களாக சந்தோஷத்தோடு தேவனுக்கு முன்பதாக நிற்கும்படிக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்த அவர் வல்லவர். அவர் செய்ய போறாரா? அப்படி சந்தோஷ யூதால சொல்றாரு இல்லையா, அவங்கள வலுவாதபடிக்கு காத்து மகிழ்ச்சியோடு அவருடைய சன்னிதானத்தில் நிக்க வைக்கக்கூடியவருக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும். அவர் அது செய்யற பணியில உங்களை அதை விட அற்புதம் என்ன இருக்க முடியும்? அது உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கே, அதை பார்க்காம நீங்க எதையோ பார்த்து சோர்படுகிறீங்களே. அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அந்த அற்புதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதான் இந்த கஷ்டம் எல்லாம் வருது. எல்லாம் திருந்துவோமா நம்ம ஒழுங்கா? அதுக்காகத்தான் வருது. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. உங்கள நற்கிரியா ஆரம்பித்தவ முற்றுமொழிய முடிப்பார். என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு சந்தோஷம். ஒரு பிரசங்கி சொல்றாரு, பரலோகத்துக்கு போவியா நீ? ஐயோ நான் பரலோகத்துக்கு போய் 10,000 வருஷம் ஆச்சுன்றார். 10,000 வருஷம் இங்கத்தானே பாருகிற. ஐயோ 10,000 வருஷம் ஆச்சுங்க. ஏன்னா அந்த பரலோகத்துக்கு போறது என்ன பொறுத்து இல்லை, நித்திய தேவனுடைய ஆணையை பொறுத்து, உடன்படிக்கையை பொறுத்து. அது 10,000 வருஷம் ஆன மாதிரி தான், எப்போவோ போன மாதிரி தானா? நீங்க பரலோகத்துக்கு போன மாதிரி கேரண்டி இந்த வசனம் கொடுக்குதுங்க. தேவனுடைய பிள்ளையா இருந்தா நீ பரலோகத்துக்கு போயிட்ட, 10,000 வருஷம் ஆச்சு, நீ பரலோகத்துக்கு போய். ஏன்னா நமக்காக நமக்கு முன்பதாக நம் பிரதிநிதியா அவர் போயிட்ட. இதெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுத்தணும். இது உங்களை சந்தோஷப்படுத்தலைன்னா உங்க மனசை கேட்டு பாருங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபிப்போம்.